بسم الله الرحمن الرحيم
وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سخوذر غلي سخوذر غلي நம்ம மின்ஹாஜுல் முஸ்லிம் என்கின்ற அபூபக்கர் அல்ஜஸாரியுடைய நூலில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பின்னால் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம்ம பாடத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டோமோ இல்லையோ, எத்தனாம் பாட கண்டு ஞாபகம் இருப்பது என்னது மிக முக்கியம். இதில் நம்ம கடைசியாக என்ன படித்தோம், கடைசியாக என்ன படித்தோம் அப்படின்றது நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. வரவதுக்கு முன்னால ஒரு தடவை கடைசியா என்ன படிச்சோம்ன்றது பார்த்துட்டு வருவோம்னு நினைச்சிருப்பீங்க. டைம் கிடைச்சிருக்காது, அதெல்லாம் ஒரு உண்மைதான். பொதுவாக பாடங்களை நடக்கக்கூடிய ஒரு இயல்பு, இந்த தலைப்பையாவது நம்ம என்ன பார்த்துட்டு வருவோம் அப்படின்றது கூட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காது, இந்த பெரிய விடுமுறை டைம் தந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது இயல்பு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை சொல்லும் என்னன்னா, எங்கட பிரச்சனை பிஸி அல்ல, இல்லையண்டா இவ்வளவு பெரிய விடுமுறையில் அவ்வளவு பெரிய பிஸி யாருக்கும் என்ன செய்யல இருக்கல, இருந்தும் எங்களுக்கு அந்த பாட தலைப்பு கூட பார்ப்பதற்கு கிடைக்கல என்று சொன்னா, அதுக்குரிய காரணம் பிஸி அப்படின்றது பிஸியுடைய நேரங்கள் உண்மையாக இருந்தாலும் அது மட்டுமல்ல காரணம் என்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு செய்தி. அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் அது மறக்கிறது நியாயம். ஏன்னா நான் இப்ப நான் பல பாடங்கள் எடுக்கிறனால இந்த பாடத்துல கடைசி நான் என்ன படிப்பிச்சேன் அப்படின்றது ஒரு நியாயம். நான் வார டைம்ல பார்த்த அந்த நேரத்துல இது இந்த பாடத்தை நம்ம கடைசியா படிச்சோட ஞாபகம் வந்துடும். ஆனால் நம்ம ஒரு பாடம் படிக்கிற நேரத்தில் இந்த சிலபஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம். அட்லீஸ்ட் கடைசியாக என்ன படித்தோம், நான் உள்ளடக்கத்தை சொல்லவே இல்லை, தலைப்பு என்ன படித்தோம் அப்படின்றத மீட்டணும்னு நம்ம நினைத்திருப்போம், ஆனால் நினைச்சிருக்க மாட்டோம். கடைசி என்ன, அதாவது நம்ம படித்தது வந்து மரணம், அதாவது அதாபுல் கபிர், கபிர் வேதனை சம்பந்தமாக கடைசியாக செஞ்சு படித்தோம். பாரக்குல்லாஹி, கடைசியாக நம்ம வந்து கபிர் வேதனை சம்பந்தமாக படித்தோம். அதாபுல் கபிர் வ நஈமுஹு, கபருடைய இன்பமும் துன்பமும், அது சம்பந்தமாகத்தான் நம்ம கடைசியாக என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதை எப்படி நம்பணும், என்ன அமைப்பில் நம்பணும் என்பது சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். இந்த மின்ஹாஜுல் முஸ்லிம் வகுப்பு நான் வெளியே போன நேரங்களில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல தகவல் என்னென்னா, நிறைய பேர் வெளியே இருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சிலர் வந்து இதெல்லாம் எடுத்து எப்படி என்ன செஞ்சுக்கலாம், தமிழில் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். இது அப்படியே வெளியே ஆன்லைனில் ஃபாலோ பண்ணவங்க, இந்த இது இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணவங்கெல்லாம் தமிழில் நோட்ஸ் எல்லாம் எழுதி நாங்கள் இதை தொடர்ந்து தமிழில் எழுதி தரவா, நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அது சொல்லலை ஒரு பதிலும், ஆனால் தமிழில் என்ன செஞ்சுக்கிறாங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க, பல இடங்களில் வெளிநாடுகளில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே போல் சவுதி அரேபியாலையும் இங்கே இந்த கிளாஸில் கலந்து கொள்ளாது விட்டாலும் கூட வெளியே என்ன செய்கிறாங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கக்கூடியவங்களை என்ன வரை பார்க்குறோம். வெளியேந்து பார்க்குற நேரத்தில் அவங்க ஒரு கவனம் உண்டு, எத்திமா உண்டு எடுக்கிறாங்க. நாங்களும் எடுக்கத்தான் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு கிழக்கு மாநிலத்தில் கிளாஸ் அதிகரிச்சிட்டு, எங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னால் எந்த கிளாஸுக்கு போகிறன்ற அளவுக்கு அதிகரித்ததுனால எல்லா கிளாஸுக்கும் ஒரே மாதிரி நடந்து கொள்வோம் என்ற லிஸ்ட் என்ன செஞ்சுட்டு போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் மின்ஹாஜுல் முஸ்லீம் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம், ஒரு தொடர்ச்சியாக ஒரு தர்த்தீபோட போகிறது தானே. அதனால் நமக்கு அட்லீஸ்ட் தலைப்பு வாரியாகவாவது தர்த்தீபாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம என்ன படிக்கிறோம் என்றதுடைய ஒரு சுருக்க உள்ளடக்கம். நான் எப்பயும் சொல்கிறேன்னா, பாடம் முடித்த உடனே போய் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிறது, வேறொன்றும் இல்லை, முடித்த உடனே போய் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறது, அதுக்குன்னு ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி நோட்ஸ் எடுத்துட்டு மீட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எடுத்து அந்த நோட்ஸை மட்டும் இப்போ ஏன்னா ஞாபகத்தில் இருக்கும், மெமரியில் இருக்கும், எப்படி உங்களுக்கு போன உடனே மெமரியில் இருக்கும், அவசர அவசரமாக ஒரு நோட் எடுத்துக்கிறது, நோட் எடுத்து அதை போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு, பிரச்சனை தேவையில்லை. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எப்பயாவது தேவைப்பட்டால் மீட்டி பார்ப்பதற்கென்று ஒரு அம்சம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது என்னது, அந்த எல்லா விதமான வசதிகள் நம்மளோட கையில் இருந்தும் அப்படி ஃபிங்கர் டிப்லாம் இருந்தும் நம்மளால் என்ன செய்ய முடியலை, அது முடியலைன்ற ஒரு கவலை. அப்போ அதாபுல் கபர் நஈமுஹு, கபருடைய இன்பமும் துன்பமும் என்ற அந்த பழைய தான் நம்ம கடைசியாக படித்தது. ஒரு சிறிய ஒரு, அதாவது நாம் படித்தது சம்பந்தமான ஒரு சிறிய ஒரு மீட்டல் செஞ்சுட்டு இன்றைய பகுதிக்கு நான் என்ன செய்கிறேன் வார், அதாவது விரிவாக மீட்டல் அல்ல, தலைப்பு வாரியாக நம்ம அதாவது ஆரம்பமாக பார்த்தது என்னன்னு சொன்னால், எப்பயும் நம்ம அக்கீதா படிக்கிற நேரத்தில் இறைவனை பற்றி படிப்போம். அதில் வந்து நம்ம வளமையாக 3 பகுதிகள் தான் படிப்போம், இதில் 4 பகுதிகளாக போட்டிருந்தாங்க. தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வை அவன் தான் படைத்தான் நிர்வகித்தான் என்ற வகையில் ஒருமைப்படுத்தல், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒருமைப்படுத்தல், அவனது பெயர்கள் பண்புகள் அவன் தனித்தவன் என்ற வகையில் ஒருமைப்படுத்தல் என்ற 3 பகுதி அது வளமையாக நம்ம படிக்கிறது. அதுக்கு முன்னால் ஒரு படிதம் போட்டிருந்தார், அல் ஈமானு பில்லா, இறைவன், அதாவது அல் ஈமான் பி வுஜூதில்லா, இறைவன் ஒருவன் இருக்கிறான், கடைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் என்றதை நம்புதல் என்ற ஒரு பாடம் போட்டிருந்தார். அதனால 4 பகுதிகளாக என்ன செஞ்சது, அது மாறிச்சு. அப்ப இதுதான் நாங்க வந்து அகீதாவுடைய பகுதியில, இதுல வெறும் அகீதா பகுதி மட்டுமல்ல மின்ஹாஜுல் முஸ்லிம், அகீதாவுடைய பகுதியில நம்ம ஃபஸ்லாக படிச்சதுல நாலு பகுதிகள் மொத்தமாக ஆரம்பமாக நம்ம படிச்ச அகீதாவுடைய பகுதி அதுதான். அதுக்கு பின்னால ஐந்தாவது பகுதியாக நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால் மலக்குமார்களை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல் என்ற பகுதியில மலக்குமார்கள் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இறைவனது வேதங்களை நம்புதல் என்ற ஒரு பகுதி பார்த்தோம், இறைவனது வேதங்களை நம்புதல். அடுத்தது குர்ஆனை நம்புதல், வேதங்களை நம்புதல் ஒரு பகுதி, குர்ஆனை நம்புதல் இன்னொரு பகுதி. இது நம்ம பார்த்தோம். அதே போல நபிமார்களை நம்புதல் ஒரு பகுதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புதல் இன்னொரு பகுதி பார்த்தோம். மொத்தம் ஒன்பது, குர்ஆன், அந்த வேதங்கள், குர்ஆன், இது ரெண்டு பகுதி. அதுபோல நபிமார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரெண்டு பகுதி, மொத்தம் நாலு. இடையில மலாயிக்காமார்கள் சேர்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ஒன்பது, ஆரம்ப நாளை சேர்த்தோம்னா ஒன்பது பகுதிகள் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக அக்கீதாவுடைய அந்த தொடரில் நம்ம பார்த்தது, அதாவது மறுமை நாளை நம்புதல், மறுமை நாளை நம்புதல் என்ற பகுதியை பார்த்தோம். இந்த மறுமை நாளை நம்புதல் படிக்கிற நேரத்தில் நாங்கள் எனது இரண்டு பகுதிகளை சொன்னோம். மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகளை நம்புதல், மறுமை நாளுடைய நிகழ்வுகள் சம்பந்தமாக நம்புதல் என்ற ஒரு பகுதி நம்ம சொன்னோம். அடுத்ததாக மறுமை நாள் நம்புதலுக்கு பின்னால் நம்ம பார்த்த பகுதி, அதாவது கலா கதிர் சம்பந்தமாக என்ன செய்தோம், அல் கலா வல் கதிர், அதுக்கு முன்னால் அல் கலா வல் கதிர் என்ற ஒரு பகுதி என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். மறுமை நாளை நம்புதல், அதற்கு அடுத்த பகுதியாக கபருடைய வேதனை நம்புதல், பனிரெண்டாவது பகுதி நம்ம பார்த்தோம், பதினோரு பகுதி அல்ல பனிரெண்டாவது பகுதியும் பார்த்தோம். அதாவது கபருடைய வேதனை, கபருடைய இன்பம் சம்பந்தமாகவும் நம்ம பார்த்தோம். பனிரெண்டாவது பகுதியாக கலாவல் கதிரும் என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். கபருடைய வேதனைக்கு அடுத்த தலைப்பு அதுதான், கலா அல் கலா வல் கதிர், இதுவும் நம்ம பார்த்தோம். கடைசியா பார்த்து அதுதான் அல் கலா வல் கதிர். அப்ப பனிரெண்டு பகுதிகள் மொத்தம் என்ன செய்திருக்கிறோம் நம்ம பார்த்துக்கிறோம், பனிரெண்டு பகுதிகள். அதற்கு நம்ம இந்த படிக்கிற நேரத்தில் முழு எழுத்துக்களை நம்ம இதில் வாசிப்பது இல்லை, அதனுடைய உள்ளடக்கத்தை சுருக்கத்தை தான் வாசிக்கிறோம். ஆனால் அதனுடைய அதாவது வெகுவாக உள்ள குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள், அதுகளை நம்ம என்ன செய்கிறோம், படிக்கத்தான் செய்கிறோம். அடுத்ததாக இவருடைய அதாவது புத்தகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையும் ஒரு பிளஸ் இருக்கும், அதே போல ஒரு ஒரு மைனஸ் என்ன செய்யும், அணுகுமுறைகள் இருக்கும். அதில் உண்டு தான் நாங்கள் சொன்னோம், எல்லா விஷயங்களையும் இவர் என்ன செய்கிறாருன்னா அல் அதில்லத்துல் அக்லியான்னு கொண்டு வரார். அதாவது பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள் அப்படின்றது, சிந்தனை ரீதியான ஆதாரங்கள், அது எல்லா இடங்களுக்கும் என்ன செய்யல, அதாவது ஒரு பொருத்தமாக இல்லை. ஏன்னா சில நேரங்களில் வந்து சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் என்று நம்ம சில கஷ்டப்பட்டு சில விஷயங்களை முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்து நிறைய வருது. பல மில்லியன் கணக்கானவர்கள் நம்பியிருக்கிறார்கள், பல பில்லியன் கணக்கானவர்கள் நம்பியிருக்கிறார்கள்ன்றத பல இடங்கள் என்ன செய்து திருப்பி 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 கொண்டு வர வேண்டியிருக்குது. இந்த அணுகுமுறை எல்லா இடங்களுக்கும் சரி வராது. ஏன்னா பில்லியன் கணக்கானவர்கள் செய்கிறதுனால எல்லாமே என்ன செஞ்சிட போறதில்லை, சரியாக இருப்பது ஒரு சில இடங்களுக்கு தான் இந்த வாதம் எனது சரி. ஆனால் அவர் எல்லா இடங்களையும் என்ன செய்கிறாரு, அது கொண்டு வந்திருக்கிறார். அதனால ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் பலது திருப்பி திருப்பி வர வேண்டிய ஒரு கட்டம் இதில் என்ன செஞ்சிருக்குது வந்திருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ அடுத்ததாக இவர் போட்டிருக்கக்கூடிய தொடர்ந்து உள்ள மூன்று பகுதிகள் அகீதாவுடைய நூலில் அவர் தனியாக பிரித்து போடுறாரு. அதில் ஏன் அவர் தனியாக பிரித்து போட வேண்டிய ஒரு நிலை இருக்குன்னு சொன்னால், உதாரணமாக பதிமூணாவது பகுதி, இப்போ நம்ம இன்றைக்கு படிக்கக்கூடிய பதிமூணாவது பகுதி, பதினாலாவது பகுதி, பதினைந்தாவது பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பதிமூணாவது பகுதி எதை பதிவு செய்கிறாருன்னு சொன்னால் தௌஹீதுல் இபாதா. தௌஹீதுல் இபாதா அப்படின்றது வணக்கங்களால், வணக்கம் இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும் என்ற ஒரு பகுதி போடுறார். இது நம்ம இறைவனை பற்றி படித்த அந்த தௌஹீதில் ஒரு வகையில் அடங்கும். எது தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் உலூஹியா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த பகுதி, அதில் இது அடங்கும். ஆனால் இவர் தௌஹீதுல் இபாதான்னு இன்றைக்கு இதை தனியாக பிரித்ததுக்கான ஒரு ரீசன் இருக்குது. காரணம் என்ன, முஸ்லீம்களுடைய இன்றைய கரண்ட் சிச்சுவேஷன், முஸ்லீம்களுடைய இன்றைய ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நிலைக்காக வேண்டி அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, எல்லா வளமையான அகீதா பாடங்கள் அப்படியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதாபுல் கபர் வரைக்கும் முடிச்சுட்டு திருப்பி மறுபடியும் என்ன செய்கிறார், தௌஹீதுல் இபாதா என்றது போட்டிருக்கிறார். இதை ஏன பார்வையில் என்ன செஞ்சிருக்கலாம்னா, ஐந்தாவது பாடமாக போட்டிருக்கலாம். அவர் நாலு தொடர் இருக்குதே, நாலு தொடர் இறைவனை பத்தி படிக்கிற அந்த தொடரில் ஐந்தாவது பாடமா போட்டிருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும் ஒரு சரியா இருந்திருக்கும். என்றாலும் இவர் வேறொரு கோணத்திற்காக என்ன செஞ்சிருக்கலாம், இங்க வந்து பதிவு செஞ்சிருக்கலாம். அதுக்கு அடுத்ததா போடுறாரு வசீலா, வசீலா தேடுறது அப்படின்ற அந்த பகுதியை போடுறாரு. இந்த வசீலா சம்பந்தமாக பெரும்பாலும் யார் பேசுவாங்கன்னு சொன்னால், இந்த தர்கா கபர் வணக்கம் செய்யற, அந்த கபர்ல வந்து விவாதம் செய்வதாக செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த வசீலா சப்ஜெக்ட் என்ன செய்வார்கள் நிறைய பேசுவோம். அதனால வசீலா ஒரு தனி சப்ஜெக்டா எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் எது கீழே வரும், தௌஹீதுல் உலூஹியா கீழே, இதெல்லாம் எது கீழே வரக்கூடிய பகுதினா தௌஹீதுல் உலுஹியா கீழே வரக்கூடிய பகுதி. அடுத்ததாக அதாவது பதினைந்தாவதாக என்ன செய்யறாருன்னு சொன்னால், அவுளியாக்களை நம்புதல், அல் ஈமான் பில் அவுளியா சாலிஹைன், நல்ல மக்களை நம்புதல், எப்படி நம்புதல் என்ற பகுதி என்ன செய்யறாரு, அதுல போடுறாரு. அதே போல அவுளியா ஷைத்தான், ஷைத்தானது நண்பர்கள் என்ற பகுதியில அந்த பகுதியை சேர்த்து இதில் போடுறாரு. இந்த மூன்று பகுதியை எதோடு சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த மூன்றாவது பகுதியை நம்ம விட்டுடலாம். ஏன்னா தௌஹீதுல் உலுகியான்ற தௌஹீத் இருந்த அல் ஈமான் பில் அவுளியா, அவுளியாக்களை நம்புதல் என்ற பகுதி வந்து ஒரு பிரதானமான பகுதி, அதை பத்தி நம்ம படிக்க வேண்டும். இந்த ரெண்டு பகுதியும் தௌஹீதுல் உலுகியா கேளுனது வர வேண்டிய ஒரு பகுதி என்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்னாலே நம்ம புதிய நிறைய தலைப்புகள் என்ன செய்யுது, அக்கீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்ப இதுல தௌஹீதுல் இபாதா சம்பந்தமான இந்த செய்தியில ஏற்கனவே உலுகியால வந்த அந்த விஷயங்கள் தான், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அடிப்படையில் நம்ம இறைவனை ஓர்மைப்படுத்தல் என்ற பகுதியில் தான் இதுல என்ன செய்து திருப்பி வருது. என்றாலும் இதுல இன்னொரு பகுதி முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அந்த பிரதானமான பகுதியை மட்டும் இந்த இடத்துல என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். அது என்னன்னு சொன்னால், தௌஹீதுல் இபாதா என்ற பகுதியில தௌஹீது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தௌஹீதுல் உலுஹியா அப்படி என்றது எவன் படைத்தானோ எவன் நிர்வகிக்கிறானோ அவன் தான் வணக்கத்துக்கு உரியவன் என்று நம்புதல் தான் தௌஹீதுல் உலுஹியா. இதை இன்னொரு வார்த்தையிலே சொல்லுவாங்க தௌஹீதுல் இபாதா, அதே தான் இது தௌஹீதுல் இபாதா, இபாதத்தால் இறைவனை என்ன செய்தார் ஓர்மைப்படுத்த, இன்னொரு வார்த்தை. இந்த இடத்துல இவர் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், வணக்கம் என்று இன்றைக்கு முஸ்லீம்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் சிர்க் நுழைஞ்சிக்கிற ஒரு பகுதி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பிரிவினராக சிர்க் என்ற பகுதி என்ன செய்து நுழைந்திருக்குது உலகத்தில், அதாவது அல் பயான் அப்படி என்று சொல்லி ஒரு இதழ் இருக்குது, அல் பயான் என்ற ஒரு இதழ். அந்த இதழ் வந்து தம் அத்துன் அல தௌஹீத் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டுச்சு, தம் அத்துன் அல தௌஹீத், தம் ஆட கண்ணீர், தௌஹீதின் மீது ஒரு கண்ணீர் துளி அப்படின்ற ஒரு புத்தகம் போட்டாங்க. அதுல என்ன போட்டாங்கன்னா, உலகம் பூராக இருக்கக்கூடிய தர்காக்கள் இதை பத்தி டீடைல்ஸ் போட்டாங்க, என்ன நடக்குது அறிக்கை போட்டாங்க. உண்மையிலேயே ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய வந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இவ்வளவு இணை வைத்தல் இஸ்லாத்துடைய பெயராலே வந்தது வந்து தம் ஒரு கண்ணீர் தான். அந்த அப்படி அறிக்கையை எடுத்து போட்டாங்க. அதுல அவங்க போட்ட மிக முக்கியமான செய்தியில ஒரு சில செய்திகள் என்னன்னா, எகிப்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அங்க பதவியான்னு ஒரு தரிக்கா இருக்குது. பதவியா எப்படி எங்களுடைய பகுதியில் சில தரிக்காக்கள் பிரபல்யமோ அதே மாதிரி அரபுலகத்தில் சில தரிக்காக்கள் பிரபல்யம், அதுல ஒன்று பதவியா. இந்த பதவியா தரிக்காவுடைய இதை பத்தி சொல்ற நேரத்தில் அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட உலகம் முழுமையாக இருந்து 30 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த தர்கால கூடுறாங்க. 30 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த தர்காவில் கூடுறாங்க. கிட்டத்தட்ட ஹஜ்ஜி கிரௌடுக்கு சம இன்றைக்கு இந்த லிமிட் பண்ணப்பட்டனால 22 மில்லியன் 2.5 மில்லியன் இருக்கு. லிமிட் பண்ணப்படாமல் வரக்கூடிய ஹஜ்ஜுடைய அந்த எண்ணிக்கைக்கு என்னது சமனான அளவுக்கு அங்கே என்ன செய்யறாங்க கூடுறாங்க. அப்போ இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சியே எகிப்தில் வந்தாலும் அவர்கள் முதலாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது சேச்சையோ இந்த விகாரைகளே அல்ல, முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தர்காக்களை. 35 லட்சம் பேருடைய இப்போ இலெக்ஷன் ஒன்று வச்சிங்க இந்த எகிப்தில், இந்த 35 லட்சம் பேர் ஆதரவை பெறணுமாக இருந்தால் தர்காவுக்கு ஆதரவு மூலம் கொடுக்கணும், அப்போதான் என்ன செய்யலாம் அங்கே வரலாம். இல்லைன்னா தர்காவை நான் உடைப்பேன்னா 35 ஓட்டு என்ன செஞ்சிடும் போயிடும் என்கின்ற அளவுக்கு தர்காவுடைய வளர்ச்சியை சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் பார்க்குறோம் எத்தனை தர்காக்கள், இலங்கையில் பார்க்குறோம் ஜெயிலானி என்று வச்சு பெரும் தர்கா, அதே போல் என்ன இன்னும் இன்னும் பல இடங்களில் நம்ம வந்து இந்த மாதிரியான தர்கா என்றது அரபு உலகத்தில் கூட கூட குறிப்பாக வட ஆப்பிரிக்காவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்கா இல்லாத ஒரு முஸ்லிம் நாடு என்று சொல்லி சவுதியை தவிர வேற எதையும் சொல்ல முடியாது. தர்கா இல்லாத ஒரு முஸ்லிம் நாடு என்று சொல்லி இந்த உலகத்தில் நீங்க ஒரு நாட்டை என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது. ஒரு நாடு தர்கா இல்லாத அந்த நாடு அப்படி என்று சொன்னால் வேர்ல்டு ஃபுல்லாகவே 50 லட்சம் முஸ்லீம் நாடுகள் இருக்குது. இஸ்லாத்தை அவங்க எப்படி கடைபிடிக்கிறாங்க இல்லைன்ற இரண்டாவது அம்சம். ஆனால் அந்த 50 லட்சம் முஸ்லீம் நாடுகள்லையும் சவுதியை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளை எடுத்தீங்கன்னா சேர்ச்சு மத்த மத்திய உள்ள விஷயங்களை விடுங்க, தர்காக்கள் என்ற பகுதியை பெரும் செல்வாக்கு செலுத்துவது என்ன செய்யறோம், தம் அத்து நல்ல தௌஹீதுன்னு போட்டான். அப்ப இன்றைக்கு ஒரு பெரும் போராங்க, இஸ்லாம் என்றது ஏகத்துவம் தௌஹீத் என்ற தூதுத்துவத்தை தான் இஸ்லாமே இஸ்லாத்துடைய பிரதான பகுதி அதுதான் தௌஹீத் என்ற தூதுத்துவம் தான். தனி மனிதனாக இருந்தாலும் தனி மனிதனுடைய முழு லட்சியமா எதிர்க்கணும், அவன் வந்து இறைவனை மட்டும் வணங்கணும் என்ற எண்ணம் இருக்கணும். இஸ்லாமிய ஆட்சியா இருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சியுடைய முதல் பணி என்ன, ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதா இஸ்லாமிய ஆட்சியுடைய முதல் பணியாக என்ன செய்யணும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் இவ்வளவு மாற்று எனது எண்ணங்களும் மாற்று கருத்துக்களும் மாற்று விளக்கங்களும், இதை முஸ்லீம்கள் வந்து சிர்கன்னு தெரிஞ்சுக்கன்னு செஞ்சா பரவாயில்ல, இதை இபாதத்துன்னு தெரிஞ்சுக்கன்னு செய்யறாங்க, இபாதத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் குர்ஆன்லயே ஹதீஸ்ல இருந்து, எதிலிருந்து ஆதாரம் குர்ஆன்ல இருந்து ஹதீஸ். இப்படிப்பட்ட ஒரு நிலை பொதுப்படையா நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே இன்றைக்கு முதலாவது இஸ்லாமிய சமுதாயத்தை நாங்க என்ன செய்யணும் என்பதை இந்த விஷயம் என்ன செய்யுது சொல்லுது. அதனாலதான் இவர் தௌஹீத் இபாதான்னு போறார். ஒரு பிரச்சாரகர் ஒரு தாயி இந்த சமுதாயத்துல ஒரு பிரச்சாரம் செய்யும் நினைக்கிறார், மக்களுக்கு மத்தியில் ஒரு ஊரில் நீங்கள் பெரிய உலகளவில் சிந்திக்க வேணும், நமது ஊர் எடுங்க, நான் வாழ்கிற பிரதேசம் எடுங்க, அதை மாவட்டமாக கூட சிந்திக்க வேணும். நீங்கள் வரக்கூடிய ஊர் எடுத்து நீங்கள் நினைக்கிறீங்க, என்கிட்ட பணபலம் இருக்குது, என்கிட்ட ஒரு அளவுக்கு அறிவு இருக்குது, நான் என் ஊரில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அவர் முதலாவது சீர்திருத்தம் என்ற பகுதியில் அவருடைய லிஸ்ட்டில் முதலாவது எதிர்க்கணும். அப்படின்னா ஏகத்துவம் தான் இருக்கணும். முதலாவது அவர் வைக்க வேண்டிய சீர்திருத்தம் என்ன? ஏகத்துவம். அதுக்காண்டி ஏகத்துவம் மட்டும்தான் சொல்ல வரல, சமகாலத்தில் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக எதிர்க்கணும், ஏகத்துவம் தான் இருக்கணும். ஆனால் ஏகத்துவத்தை வச்சு நீங்கள் சீர்திருத்தத்தை ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற எல்லா சீர்திருத்தத்துக்கும் பிளாக் ஆகி தான் என்ன செய்யும், பெரும் தடைக்கெல்லாம் அமையும். அவர் ஊரில் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வந்து, மற்றபடி ஒழுக்க ரீதியான சீர்திருத்தம் கொண்டு வந்து, அபிவிருத்தி பணிகளுக்காக உதவி செய்வாராக இருந்தால் பரவாயில்ல. இவர் எடுத்தோடனே ஊரை குழப்பறதுக்கே வாரா ரெண்டு, முதல் விமர்சனம் என்ன செய்யும், இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் வரும். ஆனால் இன்றைக்கு அபிவிருத்தி டெவலப்மெண்ட் என்று யார் பேசினாலும் அதில் எதை விட்டுறாங்க தெரியுமா, மார்க்க ரீதியான அபிவிருத்தியை விட்டுறாங்க. அபிவிருத்தி பற்றி பேசக்கூடிய இடங்கள்லாம் மார்க்கத்தை கொண்டு சம்மந்தப்படுத்தாதீங்கன்றாங்க. அவை என்ன அபிவிருத்தி? முதல் அபிவிருத்தி இஸ்லாமிய சமுதாயத்துடைய டோட்டல் வெற்றியும் முழுமையான வெற்றியும் தௌஹீதுடைய அத்திவாரத்தில் இருக்குது. இல்லை என்றால் நம்ம முஸ்லீம் என்ற பேரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் மாதிரி அபிவிருத்தியை நம்ம என்ன செய்யலாம், கண்டுகொண்டு போகலாம். அப்போ இஸ்லாமிய பார்வை இஸ்லாத்தை விட்டு பிரித்து பார்க்க இயலாது. அதுக்காக வேண்டி இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே கொண்டு வந்த நபிமார்களுடைய பணிகள் இருக்குது, அந்த நபிமார்களுடைய பணி சம்பந்தமான அந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறார், கொண்டு வரார். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நபிமார்கள் விஷயத்தில் நபிமார்களுடைய முதல் பணியாக எதிர்ந்தது ஏகத்துவத்தை நிலைநாட்டல் என்ற பகுதியாக இருந்தது. அந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் கொண்டு வரார். கொண்டு வந்துட்டு என்ன செய்யறாரு சொன்னால், ஒரு செய்தி கொண்டு வராரு, அதை நம்ம படிக்கல. என்னன்னா சஹி முஸ்லீம்ல புகாரிலாம் வரக்கூடிய ஒரு செய்தி, முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அனுப்பினாங்க, யமனுக்கு அனுப்பினாங்க. எத்தனையா வருடம் அனுப்புறாங்க, ஹிஜ்ரி 9 ஆண்டு. அப்படின்னா மதீனால இஸ்லாம் விஸ்தீர்ணமாகி இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டு இஸ்லாத்துடைய அந்த இஸ்லாத்துடைய அந்த அருள் எல்லா இடங்களுக்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்புறாங்க. இப்போ யமனுக்கு அனுப்புகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது யா முஆத் இன்னக்க தஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், நீங்கள் இப்போ போக போகின்ற இடம் வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம், வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம். வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க ஒரு இந்துக்கு தவா செய்ய போறீங்க, ஒரு இந்து சகோதரருக்கு நீங்க தவா செய்ய போறீங்க, ஒரு மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து வைக்க போறீங்கன்னு சொன்னா, அவருக்கு அல்லாஹ் என்றதை பத்தி, தூதர்கள் என்ற செய்தியை பத்தி, மலக்குமார்கள் வானவர்கள், மர்மை நாள், சுவர்க்கம் நரகம், வேதங்கள் இப்படி என்ற ஒரு பகுதியே தெரியாது. அது சரிப்பில இரண்டாவது, அதை பத்தி தெரியாது, அந்த மாதிரி ஒரு பகுதி தெரியாது. ஆனா நீங்க வேதக்காரர்கள்ட்ட போனா அது ஒரு பிரச்சனையே அல்ல அவங்களுக்கு, தூதர்கள் ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லாமே அவர்கள் தெரிந்த மக்கள். அப்போ அவர்கள்ட்ட போகிற நேரத்தில் நீங்கள் என்ன பேசணும்னு ரசூலுல்லாஹி அவங்க சொல்லி அனுப்புகிறாங்கண்டா, எதை நீங்கள் ஒரு இந்து சகோதரர் இருந்தால் பேசணுமோ, எதை நீங்கள் என்னது ஒரு நாஸ்திகவாதி இருந்தால் பேசணுமோ, அதைத்தான் நீங்கள் யார்கிட்டையும் பேசணும். அந்த வேதக்காரர்களிடத்தை ஃபல்லிய குன் அவ்வளமாத்தது இலஹிலா இலாஹ் இல்லல்லாஹ் ஷஹாதத்து அல்லா இலாஹ் இல்லல்லாஹ், நீங்கள் முதல் பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயமாக எதிர்க்கணும் என்றால் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இருக்க வேண்டும். இப்போ அவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வசியத்தை நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யமனுக்கு போனால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, ஃபல்யகுன் அவ்வலுமா தத்ஊஹும் இலைஹி அவ்வலுமா தத்ஊஹும் இலைஹி ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். யூதர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். இன்றைக்கும் தான் கிறிஸ்தவர்கள் இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள், வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும், என்றைக்கும் அவங்க அதான் இருப்பாங்க. அதனாலதான் எல்லா சிலையும் வணங்க மாட்டாங்க, ஆடு மாடு சூரியனை எதையும் வணங்க மாட்டாங்க, வணங்க மாட்டாங்களே யாரையும் வணங்க மாட்டாங்க. அப்படி என்றால் அவங்களுக்கு எப்படி சிறுக்கு வருது, இந்த கொள்கையால, திருத்துவத்தால சிறுக்கு வருது. என்னது, இறைவன் தான் மனிதனாக வந்தா, அல்லது அந்த மூவர் தான் இறைவன் என்ற அந்த சிந்தனையால, மூவர் ஒன்றோடு ஒன்று மிங்கிலாக இருக்கிறாங்க என்ற அந்த சிந்தனையால, இது போன்ற விஷயங்களாலதான் அவங்களுக்கு என்ன செய்யுது, சிறுக்கு வந்ததே தவிர அவங்களுக்கு இறைவனுக்கு மகன் இருக்கிறான் என்ற அந்த பிரச்சாரத்தால், இறைவனுக்கு மனைவி இருக்கிறான் அப்படின்னு இந்த பிரச்சாரத்தால் அவர்களுக்கு அந்த சிறுக்கு வந்ததே தவிர, இறைவனை விட்டு மணங்க வேண்டும் என்ற பகுதியில் அவங்கள்ட்ட அந்த நம்பிக்கையில பிழை இருக்கல. அதனால அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குலியாஹுல் கிதாப் தஆலவ் இலா கலிமத்தின் சவா பைனனா வ பைனக்கும் அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ். அல்லாஹு தஆலா சொல்றான், வேதக்காரர்களே வாங்க உங்களுக்கு எங்களுக்கு இடையில ஒரு பொதுவான ஒரு கண்டிஷனுக்கு வருவோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம்னு சொல்றீங்களே அதுக்கு வருவோம் அப்படின்னு அழைக்க சொல்றான் அல்லாஹ். ஏன், அவங்களோட நம்பிக்கை அதுதான், அப்படி அழைக்க சொல்ற. அவர்கள்ட்ட போனாலும் நீங்கள் அழைக்கக்கூடிய முதல் பிரச்சாரமாக எதிர்க்க வேண்டும், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற பிரச்சாரம் தான் உங்கள்ட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். அவர்கள் அதற்கு பதில் சொன்னால், என்னை தூதராக ஏற்று அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் பதில் சொன்னால், அவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுங்கள், அவர்கள் தொழுகையை படிச்சு கொடுத்த பின்னால அவர்களுக்கு ஜக்காத்த சொல்லிக் கொடுங்க. இப்படித்தான் ரசூலா தர்த்தீப் என்ன செய்யறாங்க பண்றாங்க. ஒருத்தருக்கு சிர்க்ல இருக்கிறாரு, அவரு குஃபர்ல இருக்கிறாரு, சிர்கான நம்பிக்கை இருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள் என்று படிச்சு கொடுத்து பிரயோசனம் இல்லை. முழுமையாக அழகாக சட்டப்படி தொழுதாலும் அவரோட தொழுகை ஏற்றுக்கொள்ள பட மாட்டார், ஏனென்று அவர்கிட்ட சிர்க் இருக்குது. அவர் சரியான முறையில் தொழுதாலும் அவரோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவ பலன் இல்லை அதில். அதனால முதல் விஷயமாக அது இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய சமுதாயத்துடைய இஸ்லாஹ், நஹ்வா, சீர்திருத்தம், எழுச்சி எல்லாம் முதல் விஷயம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிர்க் என்ன செய்யணும் கலை, அதுக்காக வேண்டிய அர்த்தம் சிர்க் மட்டும்தான் இப்ப கலையான ஃபெஸ்டுக்கு எல்லாரும் அதுல உலகம் ஃபுல்லா எல்லாரும் தர்த்தி பாயினவரும் அடுத்த செக்ஷனுக்கு வரணுமது அல்ல. ஒரு ஊர்ல நீங்க அதை புறக்கணிச்சிட்டு மற்ற வேலைகளை செய்யக்கூடாது, அதையும் செய்து கொண்டு ஏனைய விஷயங்கள் என்ன செய்யணும் செய்யணும். அது இல்லாம இன்னொரு விஷயத்துல நம்ம கவனம், சிலர் எப்படி செய்யறாங்க, டிபார்ட்மெண்ட் ஒதுக்கிக்கிறாங்க, அவங்க வந்து அந்த சிர்க் விஷயங்களை பாக்குறாங்க. தௌஹி ஜமாத்தெல்லாம் வந்து சிர்க் விஷயங்களை பாக்குறாங்க, தபிலி ஜமாத் வந்து தொழுகை அந்த விஷயங்களை பாக்குறாங்க, நாங்க வந்து என்னது ஆட்சி அந்த மாதிரி விஷயம் எல்லாம். மூணு ஜமாத்து மூணு போக்கில் போகுது, இது என்னடா இது, இது பிள்ளை மூணு நபி அனுப்புற அல்லாஹுத்தாலா எல்லாருக்கும் ஒரே கடமை தான். ஒரு ஆள் அசர் தொழுகிறாரு, இவர் லுஹர் தொழுகிறாரு, இவர் சுபோ தொழுகிறான்னு சொல்லலாமா? நீ அஞ்சு நேரம் தொழணும், நீனும் நீ அஞ்சு நேரம் தொழணும், அவர் அஞ்சு நேரம் தொழணும். அவர் ஜக்காத்து கொடுக்குறாரு, இவர் ஹஜ்ஜு செய்யறாரு, இவர் நோம்பு பிடிக்கிறான்னு சொல்லலாது. நீனும் ஜக்காத்து கொடுக்கணும், நீனும் ஹஜ்ஜு செய்யணும், நீ நோம்பு வைக்கணும். அதே மாதிரி நீனும் ஏகத்துவ விஷயங்களை பேசணும், நீங்களும் தொழுகைக்கு பிரச்சாரம் செய்யணும், நீங்களும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய எழுச்சி ஆட்சிக்காக பாடுபடணும். மூணு ஒரு ஆள் என்ன செய்யணும் இருக்கணும், ஒரு சமூகத்துல இருக்கணும், ஒரு ஊர்ல இருக்கணும், ஒரு நாட்டுல இருக்கணும், எல்லார்ட்டையும் இருக்க வேண்டியது பிரிச்சு கொடுக்கல. இது சரியான அணுகுமுறை அல்ல, இது நம்ம இடத்துல வர வேண்டும். இதைத்தான் அந்த தௌஹீதுல் இபாதா என்ற பகுதி, ஜமாத்துன் அல தௌஹீத், தௌஹீதின் மீது ஒரு கண்ணீர் துளி என்ற அல் பயான் அந்த சஞ்சிகாரம் செஞ்சது. இது சம்பந்தமாக டீடைல்ஸா போட்டது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த மாதிரியான அதாவது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிறுக்குடைய விஷயங்களை நம்ம கண்டம் என்று சொன்னால் நாங்கள் மௌனமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தௌஹீதுல் இபாதா இந்த சமுதாயத்தில் பிரதானமான ஒரு பகுதி என்பதற்காக அவர் தனிச்சு என்ன செஞ்சிருக்கலாம் அதில் போட்டிருக்கலாம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கள் சமுதாயத்தில் பிரபல்யமாக எல்லோரிடத்திலும் அறியப்படக்கூடிய அமைப்பில் உள்ள சிறுக்கள் எங்களுக்கு தெரியும். ஜோசியம் பார்க்கிறது எனது இந்த மாதிரி பல பல அம்சங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த ஜின் வைத்தியம் பார்க்குற பேரில் நடக்க, தர்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் நம்ம பல காலமாக பிரச்சாரம் செய்து வரக்கூடிய விஷயங்கள். இது இன்னும் என்றைக்கு வரைக்கும் என்ன செய்யணும், என்னோட இறுதி மூச்சு வரைக்கும் இதனுடைய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கணும். காரணம், தௌஹீதை எல்லாம் முழுமையாக செஞ்சு போட்டு இன்னொரு சமுதாயத்தை நம்ம வந்து உருவாக்கலாம் நினைக்கக்கூடாது. சைத்தான் இருக்கும் வரைக்கும் சிறுக்கு இருந்துகொண்டிருக்கும், சைத்தான் இருக்கின்ற வரைக்கும் சிறுக்கு இருந்து கொண்டிருக்கும். அப்படின்னா அதே போல முஸ்லிஹூன்கள் சீர்திருத்தவாதிகளும் என்ன செய்யணும் இருந்து கொண்டிருக்கணும். நல்லா அவர் வாக்களிக்கிறான், ஒமா கான ரப்புக்கள் லியூ ஹுலிக்கல் குரா பிதுல் மின் அஹ்லுஹா முஸ்லிஹூன். சீர்திருத்தவாதிகள் ஒரு ஊரில் இருக்கும் வரைக்கும் அநியாயத்தின் காரணமாக அந்த ஊரை இறைவன் அழிப்பது கிடையாது. அந்த ஊரில் எவ்வளோ அநியாயம் நடந்தாலும், ஊரில் சீர்திருத்தம் நடந்தால், சீர்திருத்தவாதிகள் அந்த ஊரில் இருக்கிறாங்கன்னா உங் இஸ்லாஹின் காரணமாக எல்லாம் அந்த ஊரை என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்கள், சுருக்கமாகத்தான் என்ன செய்யறாரு போட்டிக்கிறாரு. இது வந்து தௌஹீதுல் இபாதாவோட சம்பந்தப்பட்ட பகுதி. நான் சொன்னது போல இது உலூஹியாவுடைய ஒரு பிரதானமான பகுதி. அடுத்ததாக என்ன செய்யறான்னு சொன்னால், வசீலா பதினாலாவது பகுதியாக என்ன செய்யறாரு, வசீலா என்ற ஒரு பகுதி போட்டிக்கிறார். இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அகீதாவுடைய பகுதிகளில் உண்டு. குறிப்பாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அதாவது இந்த வசீலா சம்பந்தமாக ஒரு காயிதா என்ற ஒரு புத்தகம் எழுதினார். சில அடிப்படைகள் ஒரு புத்தகம் தமிழில் போட்டாங்க, வசீலா தேடுவதின் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் பெரும் புத்தகமாக என்ன செய்தார்கள் போட்டார்கள். நல்ல சிறந்த ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகத்தில் முழு டீட்டெயில்ஸாக இதுகளை என்ன செஞ்சார், விவரிச்சு போட்டாங்க தமிழில். ஏன்னா இதுதான் குர்ஆன் வசனங்களை வச்சு பெரும் பகுதியாக மக்களுக்கு மத்தியில் இந்த ஷிர்க்கு ஒரு காரணமாக பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. அப்புறம் ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்களும் அனது அஹ்காமுல் வசீலான்னு சொல்லி என்ன இந்த வசீலா சம்பந்தமான சட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் என்ன செஞ்சார் அது போட்டு நம்ம பார்க்குறோம். வசீலா சம்பந்தமாக நிறைய தமிழ்லாம் எழுதப்பட்டிருக்குது. இருந்தும் கூட அந்த வசீலா சம்பந்தமான அந்த வாசிப்பில் உள்ள ஆர்வம், தேடுதல் உள்ள ஆர்வம் இன்மையால் அன்றைய காலத்தில் இருந்த பிரச்சனைகளை நம்ம இன்றைக்கு எதிர்கொள்ளாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் அதை என்ன செய்யறதில்லை, நம்ம தான் இப்போ அதை விட்டுட்டு வந்துட்டோமே, திருப்பி எனக்கு அதை பார்த்துட்டு இப்போமான்னு சொல்லி நம்ம விட்டுறது. என்றைக்கு தேவைப்படும் நம்ம இந்த மாதிரியான சமுதாயத்தில் வாழ வேண்டி ஏற்பட்டால், அப்படிப்பட்டவர்களோடு பேச வேண்டி ஏற்பட்டால், வசீலாவை கொஞ்சம் படிக்கணும் என்ன என்ன செய்யும் நம்மளுக்கு ஏற்படும். இந்த வசீலாவுடைய அம்சத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, வசீலாண்டா என்ன, வசீலாண்டா வசாயில், வசாயில் அப்படின்றது ஊடகம், வசாயில் சொல்றது ஊடகம். அப்ப இந்த வசீலா என்றது ஒரு ஒத்தரை வந்து நடுவாக பயன்படுத்துறது, மீடியேட்டராக என்ன செய்யறது பயன்படுத்துறதுக்கு தான் வசீலான்னு சொல்றது. தவசல இலகி அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் மூலம் கிட்டத்தட்ட வாசித்தா மாதிரி, வாசித்தான்னு சொல்றோமே அதான் வசீலா மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா ஃபபத்தகு இலைஹில் வசீலா, இறைவனின் பக்கம் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கன்னு குர்ஆன்ல சொல்றான். இல்லைங்கிட்டா இறைவனின் பக்கம் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் ஒரு சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் பாராட்டி சொல்ற நேரத்தில் இவர்கள் தான் தங்கள் இறைவனின் பக்கம் வசீலா தேடக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இறைவனின் பக்கம் வசீலாவுடைய நேரடி மொழிபெயர்ப்பு நடுவுல ஒரு உரை ஏற்படுத்துறது அல்லது ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தேடுதுன்னு அர்த்தம். இப்ப அல்லாவே வபதகுலையில் வசீலா, வசீலா தேடுங்கன்னு குர்ஆன்ல என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இது பாருங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் மாயிதா 35வது வசனம், சூரத்துல் மாயிதா 35வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். மாயிதால 35, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். வபுத்தகு இலைஹில் வசீலா, இறைவன் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள், ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். சூரத்துல் இஸ்ரால 57வது வசனம், சூரத் இஸ்ரால 57வது வசனத்தில் எப்படி வருதுண்டா, உலாய்கல்லதீன யதுஊன், அதாவது அவர்கள் தான் பிரார்த்திப்பவர்கள், யபுத்தகுன இலா ரப்பிஹிமுல் வசீலா ஐயுஹும் அக்ரம், இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்க ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளக்கூடியவர்கள், வசீலாவை அவர்கள் தேடிக்கொள்ளக்கூடியவர்கள், அல்லாவிடத்தில் நெருக்கமாக இருப்பதற்காக ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளக்கூடியவர்கள். இப்ப இந்த ரெண்டு இடங்கள்லையும் அல்லாஹு தஆலா வசீலா அப்படின்ற இதை பயன்படுத்துறான். இதை வச்சு இந்த சமுதாயத்தில் சூஃபித்துவ அமைப்புகள், சூஃபித்துவ அமைப்புகள் செய்த மிகப்பெரிய பிரச்சாரம் என்னன்னு சொன்னால் வசீலா. இந்த வசீலாவுக்கு அவங்க சொன்ன நேரடி தஃப்சீர் என்ன, அவுலியாக்கள், நேரடி தஃப்சீர் என்ன, அவுலியாக்கள், யாரெல்லாம் நல்லவர்களாக மகான்களாக சிறந்தவர்களாக வாழ்ந்து மரணித்தார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஊடாக நம்ம இறைவனை நெருங்குதல், அவர்களின் ஊடாக இவர்களை நெருங்குதல் என்ற பகுதி இந்த இதுக்கு வசனமா என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. அதுக்கு நூற்றுக்கணக்கான செய்திகளை தவறாக விளக்கம் கொடுத்தாங்க. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், அவர்கள் உங்களிடத்திலே வந்து, உங்களிடத்திலே வந்து முனாஃபிக்கிங்களை சொல்றான், நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருந்தால், நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருந்தால் அல்லாஹை பெரும் மன்னிப்பாளனாக அவர்கள் கண்டிருப்பார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான், நபியே அவர்கள் உம்மிடத்திலே வந்து அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி, நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருந்தால் அல்லாஹை பெரும் மன்னிப்பாளனாக அவர்கள் கண்டிருப்பார்கள். பாருங்க இந்த வசீலாண்ட ரெண்டு குர்ஆன் வசனத்தை வச்சு அவர்கள் எடுத்த பெரிய விளக்கங்களை சொல்ல வரீங்க, நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்களை, நூற்றுக்கணக்கான செய்திகளை எடுத்து இதுக்கு முன் வச்சாங்க. இது நம்மளுக்கு இந்த பத்தி அறிவிக்கணும், மிக முக்கியம். எப்படி இந்த வசீலா என்ற பார்த்து நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு போற மாதிரி இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான், உங்களிடத்திலே வந்து அவர்கள் பாவ மன்னிப்பு, நீங்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருந்தால் அல்லாஹ்வை அவர்கள் பாவ மன்னிப்பு, மிகவும் பாவ மன்னிக்க கூடியவனாக கண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்லிக்கலாம், நீங்க வந்து என்னது அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்லாம உங்களிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு தேடி இருந்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்ல சொல்றான், உங்களிடத்திலே வந்து தேடி இருந்தால். இந்த இடம் என்ன சொல்லுது, ஒரு நல்ல மனிதருடைய பாவ மன்னிப்பு தேடல் நம்ம நேர பாவ மன்னிப்பு தேடுதலை விட பலனளிக்கும் என்று சொல்றாங்க. இத நம்ம உயிருள்ள காலம் சொல்லுவோம், அவங்க சொல்றாங்க உம்மிடத்திலே வந்தாண்டா ஹையன் வ மையிதா, உயிரோடு இருக்கிற டைமும் தான் மரணித்த பின்னாலும் தான், உயிரோடு இருக்கிற டைம் தான் மரணித்த பின்னாலும் தான். அதுக்கு எப்படி சொல்லுவாங்க, மத்த குர்ஆன் வசனம் எல்லாம் கொண்டு வருவாங்க, நபியுடைய குரலுக்கு மேலால் குரலை உயர்த்த வேண்டாம். என்ன அர்த்தம், உயிரோடு இருக்கின்ற பொழுது தான் மரணித்த பின்னாலும் தான், அல்லாஹ் என்னை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உயிரோடு இருக்கின்ற பொழுது தான் மரணித்த பின்னாலும் தான், இப்படி எல்லா பகுதிகளையும் கொண்டு வருவாங்க. இவ்வளவு பெரிய சுபகத் அந்த மக்களுடைய மனசுக்குள்ள மத்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க, நினைச்சு பாருங்க இவ்வளவு நம்பிக்கை என்ன செய்து மக்களுடைய மனதுக்குள்ள பதியப்பட்டிருக்கும். அப்ப அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இருந்தால் இவர்கள் மன்னித்து, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீங்க பாவ மன்னிப்பு தேடினா மன்னித்திருப்பார்கிற வசனம் ரசூலுல்லாஹ்ல நடுவுல கொண்டு வர மாதிரி இருக்கு. ஒரு மனிதர் வாரார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, எங்கிருந்து வராரு, அல்லாஹ்வின் தூதரே பஞ்சமாகிட்டு பிரதேசம் எல்லா கால்நடைகளும் இறந்துட்டு அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க, இவர் கேட்க வேண்டியதுதானே அப்படி அவங்களோட விளக்கம். இவர் ஏன் அல்லாஹ்ட்ட துவா கேட்க ரசூல்லாங்கிட்ட சொல்லணும், எங்களுடைய துவாவை விட இன்னொரு மனிதன் மூலம் கேட்கிற அந்த துவான்றது ஒரு வசீலா. இப்படி ரசூல்லாங்க உமர்லாங்க சொல்றாங்க, நீங்க உயிசல் கருணையை கண்டா உங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய சிறந்தவராக இருந்தால் என்ன செய்யணும், ஒருவர் மூலம் அல்லாவை அடைதல் என்ற ஒரு பகுதிக்கு என்ன செய்யணும், போக வேண்டும். இப்படி ஒரு பகுதி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஹிதருடைய சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதருடைய சம்பவத்தை சொல்லுவாங்க. இது போன்ற பல விஷயங்களை சொல்லி முதல் கான்செப்ட் அந்த மக்களுக்குள்ள உருவாக்குறாங்க. வசீலா என்றது நல்லடியார்கள், நல்ல அறியப்பட்ட மக்கள், சிறந்த மக்களாக வாழ்ந்தவர்கள் அப்படின்ற பகுதியை சொல்லுவாங்க. இந்த பகுதியை சொல்லித்தான் மக்களுக்கு மத்தியில் பெரும் பிரச்சாரம் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் பல, அதாவது அல்லாஹ் குர்ஆன் சொல்ல நேரத்தில் இன்னும் இவங்க சப்போர்ட்டா சொல்லக்கூடிய வசனங்களை சொல்றேன். முஸ்தகீப், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. நிறுத்தாமல்லாம் என்ன சொல்றான், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ நேர்வழி புரிந்தாயோ அவர்களுடைய வழி. அல்லாஹ்வுடைய வழி என்று சொல்லாம நீ அருள் புரிந்தவர்களுடைய வழி, நீ கோவித்தவர்களுடைய வழி அல்ல. அதே போல மரணிக்க செய்யல நல்லவர்களாக எங்களை மரணிக்க செய்ய அல்லாஹ்வுடைய சொல்லாம தவஃபனா மஅல் அபரார், நல்லவர்களோடு எங்களை என்னது மரணிக்க செய்வாயாக, நல்லவர்களோடு எங்களை எழுப்புவாயாக, நல்லவர்களோடு மரணிக்க செய்வாயாக. அதே போல ஷஃபாத், வசீலாவையும் ஷஃபாத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வாங்க, ரெண்டு வேற வேற டாபிக். ஷஃபாத், நாளை மறுமையில பரிந்துரை செய்யறவங்க யாரா இருப்பாங்க, அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்களா இருப்பாங்க, நபிமார்களா இருப்பாங்க, நல்ல மக்களாக இருப்பார்கள். எனவே அவங்களுடைய ஷஃபாத்து கிடைக்கணும் என்றாலும் இங்க நம்ம வசீலா நிறைய என்ன செஞ்சிருக்கணும், தேடி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டம் உருவாகி, ரெண்டாவது டெவலப் ஆகி, மூணாவது மண்டையை கழுவி டோட்டலாக எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்கன்னா, ஒருத்தர் பயமன்றார் இலங்கையில, நாளை மறுமையில மக்கள் வந்து நன்மை இல்லாம தடுமாறி ஓடிக்கிட்டு இருப்பாங்களா அங்க இங்கெல்லாம். கடைசியில நீங்க எந்த தரிக்காவுடைய சேக நம்பி, எந்த வழியுடைய சேக நம்பி நீங்க இருந்தீங்களோ அவர் உங்களுக்கு ஒரு கார்டு தருவார். இந்த காடை கொண்டு போய் கொடுத்தனே சொர்க்கம். அது என்ன கார்டுன்னு சொன்னா, நீங்க உலகத்துல அனுப்பிக்கிட்டு இருந்தீங்களே இந்த அவுளியாக்களுக்கான செய்திகளை, மெசேஜ்களை, சலவாத்துக்கள் எல்லாம், அந்த சலவாத்து எல்லாத்தையும் அவர் சேமிச்சு வச்சிருப்பார். ஓ, இதெல்லாம் நம்ம தரிக்கா பாட்டி, உங்களுக்கெல்லாம் நான் தான் என்ன செய்யணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அடிப்படையில் எல்லாம் கார்டு அடிச்சு வச்சிருப்பார் அவர். அந்த கார்டை கொடுத்த உடனே எல்லாம் போய் நன்மை தட்டில் இல்லைங்க, அதனாலதான் எல்லாம் நரகம் முடிவு எடுக்கிற லெவலில் இருக்குது. இந்த காடு போனோடனே அவர் சொர்க்கம் போறோம். இதையும் கேட்டு மக்கள் நம்பக்கூடிய சுபஹானல்லாஹ், படித்தவங்க டாக்டர்ஸ்மார் இன்ஜினியர்மார் நல்ல மக்கள் அறிவுள்ளவர்களான்னு கேட்டுட்டு அது பேய்க்கு பார்க்கணும் நோய்க்கு பார்க்கணும் லெவலுக்கு உண்டாக்கி விட்டாங்க. மக்களுடைய சிந்தனை எப்படி பதிஞ்சுட்டாங்கன்னா, டாக்டர் தயத்து போட்டிக்கிறாரு, கேட்ட அவர் சொல்றாரு எனக்கு நோய்க்கு பார்க்க தெரியும், பேய்க்கு பார்க்க தெரியாது, பேய்க்கு பார்க்கறதுக்கு இவர் தான். அதனால என்ன செய்யறாங்கன்னா, அறிவு இல்லாம இல்லை, இந்த பகுதியில் நம்ம அறிவு நுழைக்க கூடாது அப்படின்ற ஒரு திரை போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்கள்ட்ட அறிவிக்கு யோசிச்சா பிழைனுபடும், இதுல யோசிக்க கூடாது, இந்த பகுதியை நம்ம யோசிக்க கூடாது, நான் நோய்க்குரியவர், இவர் பேய்க்குரியவர் என்னது பிரிச்சு இந்த மாதிரி சொல்லக்கூடிய லெவலை பார்க்கணும். இந்த கதையை சொல்றாங்க எல்லாரும் கேட்டுட்டு என்னது சுபஹானல்லாஹ் அப்படி என்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க, அல்லாஹு அக்பர் என்றாங்க. எதை வச்சு சுபஹானல்லாஹ்னு சொல்றாங்கன்னு இல்லை, இவருடைய ஜஹலை வச்சு சுபஹானல்லாஹ்ன்னு சொல்றாங்களா, அல்லது இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் சொல்றாங்களான்னு இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுக்குது, வசீலான்ற பகுதி போயிருக்கு. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இட்டு கட்டப்பட்ட எந்த அளவுக்கு வசீலா போயிட்டேன்னா, அதாவது பா அப்துல்லா நினைக்கிறேன், எனக்கு அந்த பேர் மறந்துட்டு தூரத்தால, பா அப்துல்லா என்ற ஒரு பெரிய ஒரு ஷேக் கபர்ல வணக்கம் வைத்திருக்கிற நேரத்தில், அவருடைய முறியீடு அடக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், அவர் திடீர்னு சுபஹானல்லாஹ்ன்றாரு, திடீர்னு அல்லாஹ் அக்பர் என்றார், அந்த ரசூலுல்லாஹிக்கு நடந்த மாதிரி அவர் செய்றார். என்னன்னு கேட்கிற நேரத்தில் மலக்கு வந்து கேட்கிறாரு, மன்ற புக்க உங்களுடைய இறைவன் யாருண்டு, இவர் வந்து வலியுல்லா அப்துல்லான்ட்டார், யாரு தரிக்காவுடைய அந்த மெயின் ஷேக்கா இருந்தாரோ அவருடைய பேரை சொல்லிட்டார். அதுக்கு தான் இவர் சுபஹானல்லாஹ் அப்படின்னு நினைக்கிறார். பிறகு கொஞ்ச நேரத்தில் இந்த மலக்கு அல்லாஹ் இடத்துல முறையிடுறார், யா அல்லாஹ் மன்றப்புக்கு கேட்டா இந்த என்னது பா வலியுல்லா அப்படின்னு சொல்லி அப்துல்லா என்ற பேரை சொல்றாரு, அந்த சேகுடைய பேரை சொல்றாரு அப்படின்னு சொல்லி, அந்த சரியான பேர் என்ன பா அப்துல்லா நினைக்கிறேன் அப்படி கேட்கிறாரு. சொன்ன உடனே அவர் சொன்ன சரிதான், அல்லாஹ் சொல்றான், மலக்குக்கே தவுக்கு தெரியாது, அல்லாஹ் என்ன சொல்றான்னா அவர் சொன்னது சரிதான், முஹப்பது அதாவது அதாவது என் ஹபீபுடைய பேரை தான் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லிக்கிறாரு, அதனால அந்த பேர் ஓகே அப்படின்னு அல்லாஹ் சொன்னவர் தான் மலக்கு என்ன செய்யறாரு அவர் ஓகே பண்ணார். அதுக்கு தான் இவர் அல்ஹம்துலில்லா அப்படின்ட்டார். ஒரு முரீதுடைய இதுல பல குப்பைக்கு இதுல, இது கராமாத்துல் அவுலியான்னு சொல்லி ஒரு புக்கில் என்ன செய்து ஜாமியு கராமாத்தில் அவுலியாண்ட புத்தகத்தில் தொகுத்து போட்டிக்கிறான், ஜாமியு கராமத்தில் அவுலியாண்டு. இதை வந்து சொன்ன இப்ப என்ன அர்த்தம் இதுல சொல்ல வராங்க தெரியுமா, இவருக்கு முரீதுடைய கபருடைய ஒவ்வொரு விசாரணை இவருக்கு காட்டப்படுது ஷேக்குக்கு, அவரை காப்பாத்துற பொறுப்பு ஷேக்குக்குள்ளது, அதனால பார்த்து சுபஹானல்லா என்றார், அல்ஹம்துலில்லாஹ் என்றார், இந்த லெவல் இருக்குது. அடுத்தது கபருடைய விசாரணை என்றது வந்து மலக்கும் சில டைம்ல டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்யுது இருக்குது என்ற ஒரு கட்டுக்கதை என்ன செய்யுது, மலக்குமார்களுக்கு அவங்க அல்லாவை மட்டும் வணங்கக்கூடியவங்களுக்கு இந்த பதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகி அல்லாட்ட கேட்டு அல்லாவாக சொல்லி கொடுக்குற ஒரு லெவல் வருதுண்டா, என்ன இது, என்ன இது, என்ன குஃப்ரு? அப்ப இது ஒரு குஃப்ரான ஒரு சம்பவம் விளங்கிக்கொள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தௌஹீத தெரியாத அளவுக்கு ஆகிரும். கபருக்கு போனா மன்றப்புக்கே என்ற பதிலுக்கு வழி உள்ளாட பேர் சொல்ல வேண்டிய அவளுக்காரு. இன்றைக்கு எப்படி மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யறாங்கன்னா, நீங்க நல்ல நிலை அடையணும், அவங்களுக்கு தஸ்கியான்னு சொல்லுவாங்க, அது நீங்க நல்ல நிலை அடையணும்டா. ஒரு ஜனாசா குளிப்பாட்டுகின்றவருக்கு முன்னால எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்க இருக்கணும். ஜனாசா எப்படி இருக்கும், அவர் என்ன செஞ்சாலும் பேசாம இருக்கும், அதே மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் பேசாம இருக்கணும். அப்பதான் நீங்க கேள்வி கேட்டீங்களா, உங்களுக்கு அந்த தர்பியாவுடைய அந்த நிலை அடைய முடியாது, தூய்மையான ஒரு நிலை அடைய முடியாது. இதெல்லாம் செஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க பாருங்க, நீங்க ஒரு இடத்துக்கு வந்துருவீங்க, நீங்க ஒரு இடத்துக்கு வந்துருவீங்க என்று சொல்றத என்ன செய்யறாங்க நம்ம பாக்குறோம். இப்ப இதெல்லாம் எதன் அடிப்படையில் இவங்க பேசாம இருக்கிறாங்க தெரியுமா, வசீலா. ஏன் பேசாம இருக்கிறாங்கன்னா, தஸ்கியா, வசீலா, சஃபாஅத்து, இது போன்ற நம்பிக்கைகளை ஏற்படுத்தி இவரோட பகைச்சிக்கண்டா இருக்கிறது ஒன்றுதான், நம்ம செய்யற பாவத்துக்கு இவர் தான் கன்ஃபார்மா காப்பாத்துவார் அப்படிதான் நினைக்கிறாங்க. பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா, அத்தனை வட்டி குப்பை எல்லா குளமும் செய்யக்கூடியவங்க, ஆனா ஷேக் நாயகம் வாரார்ன்னு உடனே இறங்கி போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரே வசீலா இவர் தான். நம்ம தொழுகிறதும் இல்லை, நோம்பு பிடிக்கிறதும் இல்லை, ஹஜ்ஜிக்கு போறதும் இல்லை, வசீலாவை விட்டுட்டோம்னா வேலை இல்லை என்பதற்காக வேண்டி இவரை வச்சுக்கலாம். ஒரு ஹாஃபிலை உருவாக்கினால் நரகத்திலிருந்து எங்களை என்ன செய்வாரு, காப்பாத்துவாருன்னு அத்தனை வட்டி அத்தனை குஃபுரு செய்வாங்க. ஆனா அவர் ஹாஃபில உருவாக்கி விடுறதே, காப்பாத்துறதுல வாப்பா தானே பெஸ்ட் வருவாரு. அப்ப நம்ம என்ன மகா பாதக செயல் செஞ்சாலும் இவர் என்ன செஞ்சு எடுத்துருவார் என்ற அந்த நம்பிக்கையால் ஹாஃபித உருவாக்கணும். ஹிஃபுனுக்காக வேண்டி, குர்ஆனுக்காக வேண்டி, நம்மளே காப்பாற்றுறதுக்கு இவன் வருவானதுக்காக வேண்டி உருவாக்கப்படுற மாதிரியான நம்பிக்கையில் எதனால் வருது, வசீலா, ஷஃபாத், தஸ்கியா, இதை பற்றிய தவறான நம்பிக்கைகள் இஸ்லாமிய சமூக, இதை ஒன்று ரெண்டு பேர் நம்பினா பரவாயில்ல, இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு பெரும் சனத்தொகை, ஒரு பெரும் தொகை. இதை என்ன செய்யுது, கோடான கோடி பெருந்தொகை இதைத்தான் நம்பிக்கைன்னு இருக்குது. அப்ப எப்படி நம்ம இந்த சமுதாயத்துல இது சம்பந்தமாக நம்ம சொல்ல போறோம், அப்ப வசீலாம நம்ம தெளிவான விளங்கி இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய டாபிக் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இந்த நேரத்துல அதாவது நாங்க வசீலா என்கின்ற அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றத இவர் தெளிவாக இதுல விரிவாக பதிவு செய்யல. இவர் இதுல போட்டதெல்லாம் என்னன்னு சொன்னால், இறைவன் பக்கம் நாங்க வந்து என்னது ஏதாவது ஒரு ஊடகத்தை உண்டாக்கி கொள்ளணும், அதன் ஊடாக இறைவனை நெருங்க வேண்டும் என்பதை மட்டும் பொதுவாக போட்டாரே தவிர எல்லா விதமான தவறான சிந்தனைக்கும் பதில் என்ன செய்யல, அவர் அதுல சொல்லல. அது இந்த சந்தர்ப்பத்தை நான் ஒரு பயன்படுத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன். சொன்னால் 3 பகுதி, வசீலா என்ற பகுதி நாங்க ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, இறைவன் பக்கம் நெருங்க வேண்டும், அதற்கு நம்ம ஏதாவது ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்றது நாம் நம்ப வேண்டிய ஒரு பகுதி. அதற்கான ஆதாரங்களை பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஸ்ஜுத் வக்தரிப், சுஜூது செய் நெருங்கு, சுஜூது செய் நெருங்குன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படின்னு சொன்னால் நீ சுஜூது செய்வதன் மூலம் தான் உனக்கு என்ன செய்யலாம், இறைவனை நெருங்கலாம். ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, ஒரு அடியான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எது, சுஜூத், ஃபகமினுன் அய்யுஸ்தஜாபல, அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக வாய்ப்புள்ள இடம் அதுதான். அப்ப சுஜூது செய்வதன் மூலம் நெருங்குன்னு அல்லாஹு தஆலா சொல்றான்னா சும்மா நெருங்க ஒருத்தருக்கு சுஜூது என்ன செய்யும், அவரை நெருக்கும் இடத்தை இந்த செய்தி சொல்லுது. அதே போல தஆரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹா, நீங்க வசீலான்ற பகுதி சரியாக பதியணும், சரியான பகுதி பதியணும் என்பதற்காக தஆரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹா, செழுமையான வசதியான நேரத்தில் இறைவனை அறிந்து கொள்ளுங்கள். யஅரிஃப்க ஃபிஷ்ஷித்தா, கடுமையான சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில் இறைவன் உங்களை அறிந்து கொள்வான். அப்படின்னா என்ன, வசதியான டைம்ல இறைவனை மறந்திருக்க வேணாம், வசதியான நேரத்தில் இறைவனை நெருங்குங்க, கஷ்டம் வர டைம்ல இறைவன் உங்களுக்கு என்ன செய்வான், அந்த கஷ்டத்தை கவனிப்பான். இது வசதியான நேரத்தில் நன்றி செலுத்தல், கஷ்டமான நேரத்தில் இறைவனை நெருங்குவதற்கான ஒரு ஊடகம் இந்த செய்தி சொல்லுது. அடுத்தது ரசூல் அல்லாஹ் அதாவது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, وَمَا تَقَرَّبَ إِلَيَّ عَبْدِي بِشَيْءٍ أَحَبَّ إِلَيَّ مِمَّا افْتَرَضْتُهُ عَلَيْهِ, ஒரு அடியான் என்னை நெருங்குவதற்கு இருக்கக்கூடியதிலேயே மிகவும் விருப்பமானது எது தெரியுமா, அல்லாஹ்வே சொல்றான். அவுலியா கிட்ட போது அதெல்லாம் இல்ல, மிம்மா افْتَرَضْتُهُ عَلَيْهِ, நான் அவனுக்கு ஃபர்லாக்கியவைகள், என்னை ஒரு அடியான் நெருங்குவதிலேயே எனக்கு மிகவும் விருப்பமான பகுதி, நான் அவனுக்கு எதை கடமையாக்கி இருக்கிறேனோ அந்த பகுதி, 5 நேரம் தொழுகிறது. நிறைய பேர் வித்திரில சுன்னத்தான நோம்புல எல்லாம் எடுக்கக்கூடிய கவனம் 5 நேரம் தொழுவுறதுல இல்லை, சுன்னத்தெல்லாம் சரி, இந்த சுன்னத்தால் அல்லாஹ் காப்பாற்றுவான்னு நினைச்சத கூட ஃபர்ல விட்டான். ஃபர்ல் தான் முதலாவது மிகவும் என்னது அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான விஷயம். அல்லாஹ் கடமையாக்கிக்கிறது அவனா ரிக்வெஸ்ட் பண்ணது கட்டாயம் செய்யாம ரிக்வெஸ்ட் பண்ணது மிகவும் விருப்பமா இருக்குமா, நீங்க செஞ்சாலும் பரவாயில்ல செய்யாட்டி பரவாயில்லன்னு சொன்னது அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமா இருக்குமா? அல்லாஹ் ரிக்வெஸ்ட் பண்ணதான் என்னது மிகவும் விருப்பமானதாக இருக்கும். எனவே ஃபர்லானவைகள் மூலம்தான் அவன் என்னை நெருங்குகிறான். வலா யசாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு, என்னை சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான் நான் அவனை விரும்புகின்ற வரைக்கும். விரும்பிட்டே என்று சொன்னால் அவன் கேட்கின்ற காதாக, பேசுகின்ற வாயாக, நடக்கின்ற காலாக, பிடிக்கின்ற கையாக நான் இருப்பேன். அப்படின்னா என்ன, எல்லாமே இறைவனுடைய உதவியோடு தான் அவனுக்கு நடக்கும். அவன் எது செஞ்சாலும் இறைவனுடைய தௌஃபீக் அதில் என்ன செய்யும் இருக்கும் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது. இதுவும் வசீலா என்ற செய்தி தான். இப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கொன்னீங்கன்னு சொன்னால் வசீலா என்றதை தவறாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கொள்ளலாம். இதை என்ன செஞ்சாங்கன்னா இமாம் இப்னு தைமியா, அதே போல இப்னு கைமல் ஜௌசியா, ஷேக் அல்பானி அவர்கள் எல்லாம் வசீலா என்ற பகுதியை புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி மூன்றாக பிரிச்சாங்க. மூன்றாக அதை பிரிச்சு சொன்னாங்க. ஒன்று, நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள். இதுதான் முதல் விஷயம். அல்லாஹ்வை நெருங்குறது அமல்களால தான். இதான் வசீலான்னு அல்லாஹு தஆலா சொன்னா. ஒரு ஆள் இருக்கிறார், இப்ப எங்கள நிறைய மக்கள் இருக்கிறாங்க, செய்யறதெல்லாம் பாவம், கடமையான தொழுகையெல்லாம் விட்டுறது, ஒன்றும் செய்யறதில்லை. நல்ல எண்ணம் இறைவனோட, அல்லாஹ் எப்படி என்னையை காப்பாற்றுவோம் அப்படின்னு. ஒன்றும் செய்யறதில்லை, ஆனா என்ன மேது அல்லாஹு தஆலா இவ்வளவு இறக்கமானவன் என்னை விட்டுருவானா, அல்லாஹு தஆலா இவ்வளவு அன்பாளன் என்னை விட்டுருவானா, ஆனா செய்யறதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான விஷயம் தொழுறதும் இல்லை. கேட்டா அல்லாஹ் என்னை விட்டுவாடான்னு நினைக்கிறது. நீ அல்லாஹ்வை நெருங்கல. என்னதான் நீ அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ண நினைச்சாலும் சரி, இவ்வளவு பெரிய நல்லெண்ணத்தோடு வாழ்ந்தாலும் சரி, இறைவனை நெருங்குவதற்கு நீ ஒன்றை என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். அதான் என்ன, அல் அமலு சாலே, நல்ல அமல்கள் என்பதை புரிஞ்சுக்கிறோம். நல்ல அமல்கள்ல ஃபர்லானவைகள் ஆக மிக முக்கியமானவைகள். எனவே வசீலாவுடைய முதல் பகுதி என்ன, நல்ல அமல்கள். வசீலா என்றால் முதலாவது பகுதி நல்ல அமல்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை எதால தூக்குவான், நல்ல அமல்களாலதான். அல்லாஹ்விடத்தில் எந்த இடத்தை அடைவான், நல்ல அமல்களாலதான். இப்ப நல்ல அமல்களாலதான் ஒரு மனிதன் இறைவனை நெருங்குகிறான் இடத்தை முதலாவது என்ன செய்ய வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னொரு செய்தி என்ன, இறைவனிடத்துல அவசரமாக எதை வச்சு கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா, நீங்க செஞ்ச நல்ல அமலை வச்சு கேட்டாதான். அதுக்கு குகைவாசிகளுடைய அந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம். ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த குகைவாசிகளுடைய செய்தி, குகைக்குள்ள போனாங்க, அகப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கேட்டதெல்லாம் எதை வச்சு, அவங்க செஞ்ச நல்ல அமலை முற்படுத்தி தான் என்ன செஞ்சாங்க கேட்டான். அவங்க செய்த ஒரு நல்ல அமலை முற்படுத்தி ஆளா, நான் இப்படி ஒரு அமல் செஞ்சேன், இது உனக்காக வேண்டி செய்திருந்தால் ஃபஃப்ருஜ் அண்ணா ஃபர்ஜா, எங்களுக்கு வந்து என்னது ஒரு ஒரு ஃபுர்ஜாவை ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு இடைவெளி என்ன செய் ஏற்படுத்தி விலகுது. எதை வச்சு கேட்டாங்க, எந்த அவுடியாட பேரையும் கூப்பிடல, எந்த நல்லவர பேரையும் சொல்லலை, அவங்க சொன்னதெல்லாம் யாரெல்லாம் இந்த செஞ்ச அமல் அப்படின்றது. இது எல்லா இடத்துலையும் வரவேற்கத்தக்கதும் அல்ல. செஞ்ச அமலுடைய கூலி எங்க எதிர்பார்க்கணும், மறுமையில தான் எதிர்பார்க்கணும். உலகத்துல ஒரு லாபத்தை என்ன செய்யக்கூடாது, உலகத்துல எனக்கு ஒரு கஷ்டம் நீங்கணும் இடத்துக்கு அந்த அமலை என்ன செய்யக்கூடாது, எப்பயும் சொல்லி கண்டிருக்க கூடாது. இருக்காது இக்கட்டான கட்டம், நெருக்கடியான கட்டத்தில் என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்படி சில விஷயங்கள் நம்ம தவறாக வழங்கிக்கிறோம். உதாரணமாக துவா கேட்டுக்க கண்டுவோம், ஒரு நல்ல உதவி செய்வோம், நல்ல ஒரு நன்மையை செஞ்சுட்டு துவா கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது கூட நல்லதில்லை. துவா கேளுங்கன்றது நன்மையான விஷயம், ஆனால் அவருக்கு எதை ஒதுக்க வேண்டியது, உங்களுக்காக வேண்டி ரெண்டு நிமிஷம் என்ன செய்யணும், உங்களுக்காக வேண்டி ஒதுக்கணும். அந்த ரெண்டு நிமிஷத்தில் அவன் ஏதோ ஒன்று சம்பாதிப்பானுவீங்களே, அந்த கூலியை நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களிடத்துல டைமை ஒதுக்க எனக்காக வேண்டி எதை ஒன்று எதிர்பார்த்தாலும் உலகத்தில் அது பிழை. அதனால துவா கேளுங்க என்ற பகுதியும் கூட எனது லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா சுகூரா, உங்களிடத்தில் நம்ம கூலியையோ அதே போல நன்றியை எதிர்பார்க்கவில்லை என்பதற்கு எதிரானது. இதான் நிறைய அறிஞர்களுடைய நிலைப்பாடு. மாபிடு தைமியா, இப்படி கையும் ஜோசியா, இன்னும் நிறைய அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, நம்ம அதை கூட கேட்கக்கூடாது. செஞ்சமா அவர் போயிட்டாரா, யாரெல்லாம் எனக்கு என்ன செய் கூலியை எழுது, நான் செஞ்ச நன்மைக்குரிய கூலியை எழுது. அவர் நல்ல மனிதராக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குது, அவர் துவா கேட்கணும். அவர் அவருடைய மனம் குளிர்ற அளவுக்கு ஒரு துவா கேட்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. துவா கேட்டுக்கங்க, எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, எனக்கு கஷ்டம் நீங்கிறதுக்காக துவா கேளுங்க அப்படின்னு நன்மை செய்துவிட்டு எதிர்பார்க்க கூடாது. அது கூட என்னது ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப அவர்கிட்ட உதாரணமா அது சரியா நீங்க விளங்கணும், ஆகிந்தா எப்படி துவா கேட்டீங்களா அப்படின்னு கேட்ட, நான் உங்களுக்கு அன்னைக்கு கேட்கலன்னா உங்களுக்கு என்ன என்ன உண்டாகும், மனுஷனா இவன்லாம் சரியா என்ன உண்டாகுமா இல்லையா, அட்லீஸ்ட் கேட்காட்டி கூட பரவாயில்ல, பேசாமையா உதிரி கேட்கலன்னு மூஞ்சில சொல்லிட்டு போறான்டா, நம்ம என்ன செய்வோம், குணம் சரில, அவருடைய அஹ்லாக் சரில, எதை வச்சு அஹ்லாக் சரலன்னு வந்தது. இப்ப நம்ம கொடுத்ததுக்கு அவன் துவா கேட்காதனால தானே. அதனால லான் உரிது மின்கும் ஜசா வலா சுக்குர, நீ கேட்டதோ கேட்கலையோ எனக்குரிய கூலியை யார் தருவான்? அல்லாஹ் தருவான். எனக்குரிய எதை நல்லா தருவான்? நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம். நல்ல மனிதராக அவர் இருந்தா அவர் கேட்பாரு. அவர் நல்ல ஒரு மனிதராக, மனித அபிமானம் உள்ளவராக, அஹ்லாக் உள்ளவராக இருந்தால் அவர் கேட்பாரு. ஆனா நாங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த அமல் விஷயங்களும். நம்ம செய்யற எல்லா அவருடைய கூலி எங்க எதிர்பார்க்கணும்? மறுமை நாள்ல. யார்ல நான் தொழுது இருக்கிறேன், அதனால எனக்கு நல்ல தொழிலைத்தான். திடீர்னு நல்ல நோன்பு பிடிக்கிறீங்க, சுண்ணத்து நோன்பு. யார்ல நான் சுண்ணத்தான் நோன்பு பிடிச்சிக்கிறேன், இந்த பிசினஸ்ல டெவலப்மெண்ட்டை தான். யார்ல நான் வந்து ஹஜ் செய்திருக்கிறேன், யார்ல எனக்கு வீடு கட்ட வேண்டியிருக்கேன், அதுக்குரிய பொருளாதாரத்தான். இதெல்லாம் எதுக்கு இப்ப போகுது? அமல்கள் எல்லாத்தையும் உலக லாபத்துக்கு முன் வைக்கிறோம். அல்லா உதவி செய்யும், அது வேற விஷயம். ஆனா எல்லா இடங்கள்லையும் அப்படி செய்யக்கூடாது. எப்படி அதை அல்லாவை நெருங்கணும்டா? நீங்க அமல் செய்றீங்க, அல்லா நெருக்கிட்டே வருவான். நீங்க அமல் செய்றீங்க, யாரெல்லாம் உன்னை நெருங்குவதற்காக நான் அமல் செய்றேன். உலக லாபம் உண்டு அடைவதற்காக இல்ல, உன்னை நெருங்குவதற்காக நான் இந்த அமல் என்ன செய்யறேன் செய்யறேன். ஆனால் ஒரு இக்கட்டான கட்டத்துக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய வசீலாயது நீங்க செய்யக்கூடிய நன்மை தான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் தான் உங்களது பாவங்களை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய வசீலா. நாளை மறுமையில நீங்க நரகம் போவதற்கு ஒரு காரணம் செஞ்சிருப்பீங்க, அதை தடுக்கக்கூடியதாக எது வந்து நிற்கும்? ஒரு தர்மம் நிற்கும், ஒரு தொழுகை நிற்கும், ஒரு நோன்பு நிற்கும், ஒரு ஹஜ் வந்து செய்யும் நிற்கும். அப்ப எது வசீலா? பெரிய ஒரு வசீலா அமல். இதை மக்களுக்கு படிச்சு கொடுங்க. நம்ம படிக்கணும் வசீலா என்றது முதல் பகுதி. அல்ல அமல் சாலே, நல்ல அமல்கள் தான் முதல் வசீலா. நல்ல அமல்கள் தான் முதல் வசீலா என்று பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம் என்ன என்று சொன்னால், அதாவது வசீலா விஷயத்துல அல் அஸ்மா உசிஃபால், அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹுடைய பண்புகளை வைத்து இறைவனிடத்தில் என்ன செய்தல் நெருங்குதல். இறைவன் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அது. அதான் ஹதீஸ்ல வருது எப்படி என்று சொன்னால், லக்கது, அதாவது ஒரு மனிதர் துவா கேட்டு கேட்கிறார். அப்ப அந்த துவா கேட்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹய்யு யா கய்யூம், இந்த வார்த்தை யா ஹய் யா கய்யூம் அப்படி என்ற வார்த்தை வச்சு ஒரு துவா கேட்டு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, لقد سأل هذا بسم الله الأعظم الذي ما سئل به إلا أعطى إلا أعطى وما دعي به إلا أجاب. இப்ப இவர் கேட்ட துவா அல்லாஹ்வுடைய மிக உயர்ந்த தரத்திலே உள்ள பெயர்களை கொண்டு இவர் என்ன செஞ்சிக்கிறாரு, கேட்டிக்கிறாரு. அதன் மூலம் துவா கேட்கப்பட்டால் அல்லாஹு தஆலா கொடுத்தே தீருவான். இவர் ஏதாவது கேட்டால் அல்லாஹ் பதில் சொல்லியே தீருவான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப என்ன இங்க சொல்ல வராங்க? ஒரு வசீலா இது அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபாத். அதே போல கவலை ஏற்பட்டால் ஓதக்கூடிய துவா நம்ம படிச்சுக்கிறோம். எப்படி? அதாவது அல்லாஹுமின்னி அப்துக்கு அப்படின் அப்துக்கேன்னு வருது. அதுல என்ன வருது? அல்லாஹுமின்னி அஸ்அலுக்க பிகுல்லிஸ்மின் ஹுவலக், உனது எல்லா பெயர்களையும் கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன். அல்லாவுடைய பெயர்களை சொல்லி அல்லாவிடத்தில் கேட்கிற நெருக்கம் எப்பையும் எப்படி கேட்கணும்? அந்தந்த இடங்களுக்கு பொருத்தமான இது. உதாரணமாக நீங்க பாவம் மன்னிப்பு கேட்க போறீங்களா, அங்க என்ன? யா கஃபூர் யா கஃபார், பாவங்களை மன்னிக்க கூடியவனே என் பாவத்தை மன்னிப்பு. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்விட்ட எனக்கு கருணை காட்டுன்னு கேட்க போறீங்களா, யா ரஹ்மான் யா ரஹீம் யா ரவுஃப், கருணையுள்ளவனே எனக்கு கருணை காட்டு. யா அர்ஹமர் ராஹிமீன், கருணை காட்டுகின்றவர்களுக்கெல்லாம் மிகவும் கருணை உள்ளவனே. ஒரு பெரிய பலமான சக்தியை எதிர்கொள்ள போறீங்களா, யா ஜப்பார், அடக்கியாளக்கூடியவனே. யா கஹார், எல்லா பலமும் உடையவனே, எனக்குரிய சக்தியை தா, எனக்குரிய பலத்தை தா. இதுதான் துஆ. ஆகும் எந்தெந்த இடங்களை நம்ம எதாவது கேட்கணுமோ அதுக்கேத்த மாதிரி உள்ள அல்லாஹ்வுடைய பெயர்கள் அதுகளை முன் வச்சு அல்லாஹ்விடத்துல கேட்டால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அங்கீகரிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபாத் ஒரு வசீலா. அஸ்மா வசிஃபாத் ஒரு வசீலா. மூன்றாவது என்ன? எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து இவங்க வழங்கப்படுத்தினாங்களே, நல்லவர்கள் ஊடாக கேட்டது. இப்ப ரசூலுல்லாஹி மிம்பர்ல இருந்து கேட்டது, பாவ மன்னிப்பு கேட்டது, ஒய்சல் கர்ணி, இன்னும் உள்ள செய்திகள் இதையும் நாங்க ஏத்துக்கொள்ளத்தான் செய்யறோம், இதையும் நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா எப்படி? அவர்கிட்ட கேட்கறது இல்லை, அது அவர்கிட்ட கேட்பது அல்ல, அவரிடத்துல சொல்றது கேட்க சொல்லி. யார்கிட்ட கேட்க சொல்லி? இறைவனிடத்தில் கேட்க சொல்லி. நீங்க அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி துவா கேளுங்கள், அது வேற. இது நான் ஏற்கனவே சொன்னது வேற, நன்மையை செஞ்சு கேட்க சொல்றது வேற. இது என்ன? அல்லாஹ்விடத்தில் எனக்காக துவா கேளுங்க, எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேளுங்க, மழை பொழிய சொல்லி துவா கேளுங்க, என்னோட குடும்பத்துல விஸ்தீர்ணம் ஏற்பட சொல்லி துவா கேளுங்க. இதுல மிக சிறந்தவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அதனால மக்கள் யார்கிட்ட போனாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா. உமரதுலான காலத்துல கடுமையான ஒரு பஞ்சகாலம் வருது. அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்துறாங்க, முற்படுத்தி துவா கேளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப சொல்லக்குள்ள உமர்லாங்க என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் நாங்க ரசூலுல்லாஹி வச்சு என்ன செஞ்சோம், கேட்டோம். இப்ப ரசூலுல்லாஹி மரணிச்சிட்டாங்க, இப்ப ரசூலுல்லாஹி இல்ல, அப்ப அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு வச்சு என்ன செய்றோம் நாங்க? இப்ப கேட்கிறோம் அப்படின்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு தான் துவா கேட்டாங்க. அப்பாஸ் அப்பாஸ் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லல, அல்லது ரசூலுல்லாஹ் இப்ப இறந்துட்டாங்க, இறந்த உடனே கேட்கலாமண்டா நேரம் எங்க போயிருக்கணும், இறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்படுத்தி கேட்டிருக்கிறோம் அங்க போயிருக்கணும், அப்படி எதுவுமே என்ன செய்யல கேட்கல. இறந்து விட்டால் இது முடிஞ்சது, எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எல்லாரும் எங்க போயிருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பெரியோர் பஞ்சத்துல இருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை வச்சு நீங்க என்ன செய் மலை பொழியவேன்னு சொல்லிருக்கணும், அப்படி இல்லை. அப்ப இது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்துலதான் ரசூலுல்லாஹிட்ட போய் பாவ மன்னிப்பு தேட சொல்றதோ, துவா கேட்க சொல்றதோ, மழை பொழிய சொல்றதோ, உயிரோடு இருக்கிற காலத்துல துவா கேட்பதில் அவங்க அவங்கள்ட்ட போய் இப்ப எப்படி நடக்குது, யா முஹியுத்தீன் இன்றைக்கு எந்த அளவுக்கு நிறைய பேர் உளுந்த உடனே முஹியுத்தீன் பேர் தானே ஞாபகம் வருது, சுபஹானல்லாஹ், யா முஹியுத்தீன் அப்படின்னு அல்லாஹ்ன்ற வார்த்தையை விட யா முஹியுத்தீன் அப்படின்ற வார்த்தை வருது. அப்ப எப்படி அவங்க தஃப்சீர் பண்றாங்க தெரியுமா, அது புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நம்பிக்கையில சொல்றாங்கன்னு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உலகத்துல தெரிஞ்சு கண்டிக்கிறாங்க, யா முஹியுத்தீன் அவர் போறவர் திடீர்னு பாப்பாரு யாரோ விழுந்துட்டாங்க போலக்கின்னு ஹெல்ப் பண்ணுவார், தூக்கி விடுறது விளங்கல எங்களுக்கு அவ்வளவுதான். அவர் இப்ப என்னது அவரை நேரடியா பார்க்க இல்லாம இருக்க ஜின் மாதிரி அவர் தெரிஞ்சு கண்டிக்கிறாரு, எனவே சிற்கல்ல அது அப்படி வளர்த்து சொல்லுவாங்க. மலக்குமாட்ட மலக்குமார் ஹெல்ப் பண்றாங்கன்ற சிற்கா எப்படி கேட்பாங்க தெரியுமா, இப்ப மலக்குமார்கள் தெரிஞ்சு கண்டிக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு சேஃப்டி அனுப்பாங்களா இல்லையா, பாதி போறான் பாதுகாப்பாங்களா இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவ்வளவுதான். இல்ல என்ன சிறுக்கிருக்கி முஹிதீன் தெரிஞ்சு போயிட்டு நாங்க இங்கெல்லாம் வந்து கண்டிக்கிறாரு, அவர் திடீர்னு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு போவாரு, இதுக்குத்தான் யா முஹிதீன் சொல்றோமே வழியே நம்ம சிறுக்கா வைக்கிறோம்னு கேட்கிறான். ஆனா பெரியோர் சிறுக்கது யா அல்லாட வார்த்தை சொல்லணும், அல்லா வேணுமிட்டா முஹிதீன் உயிரோடு இருந்தாரண்டா, உதாரணத்துக்கு சொல்றேன், அல்லா வேணுமிட்டா என்ன செய்யலாம் உதவி செய்ய வைக்கலாம், அதை விட்டுட்டு யா முஹிதீன் சொல்ற இடத்துக்கு வந்தாங்க. இது பிழை, எங்க யார் ரசூலுல்லா இஃபிர்லி என்ன பாவத்தை மன்னி என்று சொல்லல, எந்த நபித்தோழரும் இஸ்தஃஃபிர்லி எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொன்னாங்க, எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க, வித்தியாசம் விளங்கிக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் பாவ மன்னிப்பு தேடுவதும், நபி அவரிடத்தில் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட சொல்வதும், நபி அவரிடத்தில் போய் மழையை கேட்பதும், நபியே நீங்க இறைவனிடத்தில் மழையை கேளுங்கள் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு, ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், உயிரோடு இருந்த பொழுது கேட்பதும் இறந்த நேரத்தில் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, இரண்டு. அதனாலதான் இறந்தவர்கள் கேட்பார்களா என்ற பகுதியை கடுமையா என்ன செய்யறாங்க, அவங்க அதை அதிகமாக்குறாங்க, இறந்தவர்கள் கேட்பார்கள் என்ற பகுதியை கொண்டு வரதுக்கான அதிகமான காரணம் என்ன தெரியுமா, இதுக்காக வேண்டிதான். இப்ப நம்ம கபர்ல போய் சொல்லலாமே சொல்லி ஒரு தர்கா தர்கா காணிக்கப்பட்டி உடச்சு எடுக்கிறாங்க, இல்லை லெட்டர் யாருக்கு அடக்கப்பட்ட அவுளியாவும் வழங்கிட்டா, பாதிப் மௌலானா அவர்களே அந்த இடத்துல பாதிபியா தரிகா, பாதிப் மௌலானா அவர்களே எனக்கு இப்படியா பெரிய கஷ்டமாயிருக்கு, குழந்தையெல்லாம் இல்லை, நீங்க தான் அதை பார்த்து ஏதாவது ஏற்பாடுகள் செய்யணும், அவருக்கு ஒரு லெட்டர். அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாது, அவர் எம்எல்ஏன்னு வந்தவர், முதல் பிரச்சனை. வாழக்கொலையே தமிழ் தெரியாதுக்கு இறந்தவரும் எல்லா மொழியும் தெரியுமா தெரியாது, இல்லை டிரான்ஸ்லேட் பண்ற மலக்குமார் கழிக்கிறாங்களா, இது முதலாவது விளங்கல. ரெண்டாவது காணிக்கையில் இந்த லெட்டர் அடிக்கிற ஃபெக்ஸா போகுது, அதுவும் விளங்கல. அதுல இப்படி மடத்தனமாக அதுக்குள்ள போட்டு இதை நம்ப வைக்கிறாங்கன்னு எதை வச்சு, பஸ் இல்ல மலக்குமார்கள் கொண்டு போய் செய்தி என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு எடுத்து வைப்பாங்க, அவங்க எல்லாம் லெட்டர் எடுத்துட்டு மறுமை நாள் அல்லாட்ட என்ன செஞ்சிருவாங்க, எல்லா விஷயத்தையும் செய்து விடுவார்கள் என்ற தவறான நம்பிக்கை இந்த வசீல. இரண்டு வித்தியாசம், நல்லவர்களிடத்தில் போய் துஆ கேளுங்கள் எனக்காக என்று சொல்வது தவறு இல்லை, தவறு இல்லை, அது ஒரு வசீல, அது ஒரு ஊடகமா இல்லையா, அவரை வச்சு நம்ம கேட்கிறோம். அதுல மிக சிறந்தவராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, சஹாபாக்கள் யார் யாரெல்லாம் நாங்கள் உலகத்துல நல்ல மனிதர்களா கருதுறோம் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அதில் வருவாங்க. ஒரு ஆள் மக்காவுக்கு போறாரு, அவர் நல்லவரா கெட்டவரா நாங்க பாக்குறது இல்லை, ஆனா என்ன சொல்லுவோம், அரபாக்கு போறீங்க எங்களுக்காண்டி ஒரு துவா கேளுங்கன்னு சொல்லுவோம். எதனால, புனிதமான இடத்துல இருக்கிறாரு, புனிதமான நேரத்தில் இருக்கிறார், அதனால அங்கீகரிக்கப்படும், அதனால தான் சொல்றோம், அதனால தான் சொல்றோம். அதே போல நல்ல நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களை நம்ம அப்படி என்ன செய்வோம் சொல்லுவோம், இது அவர்கிட்ட கேட்பது அல்ல, என் மூலம் அங்கீகரிப்பதை விட அவர் மூலம் இறைவன் என்ன செய்யலாம் கூடுதலாக அங்கீகரிக்கலாம், அவற்றோடு நெருக்கம் இருக்கலாம் என்பதனால நம்ம கேட்கிறோம். இது வேறு, அவரிடத்திலேயே கேட்பது வேறு, ஒன்று. இரண்டாவது, இதெல்லாம் யாருக்குரிய சட்டம், உயிரோடு உள்ளவர்களுக்குரிய சட்டம். இறந்து விட்டால் கேட்பது என்பது வேறு என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும், இறந்து விட்டால் கேட்பது என்பது வேறு, இறந்த பின்னால கேட்பது என்பது மிகப்பெரிய தவறு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது மூன்று தான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்க எல்லா வசனங்களையும் ஹதீஸ்களையும் தொகுத்தால் குர்ஆன்ல வரக்கூடிய வசீலா என்ற சொல்லுக்கு விளக்கமாக இந்த மூன்று தான் அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று தான் அமையும், ஒன்று அமலு சாலே, அதான் பிரதானமானது மிக முக்கியமான நல்லமல்கள், இரண்டாவது அஸ்மா வசிஃபாத், மூன்றாவது அல் எனது அர்ரஜுலு சாலிஹ், நல்ல ஒரு மனிதர், அவர் ஊடாக இறைவனத்தில் அவற்றை கேட்க சொல்றது ஹையன், அவர் உயிரோடு இருக்கிற நேரத்தில், அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில். இந்த மூன்றையும் தவிர மற்றபடி ஹதீஸ்கள் எங்கேயும் இவர்கள் சொல்றதை போல இறந்த பின்னால் எப்பயோ இறந்தவர் அவரிடத்துல போய் நீங்க கேளுங்க சொல்றது மட்டுமல்ல, அதுவும் தவறு. இறந்தவர்கிட்ட போய் நீங்க கேளுங்கன்னு சொல்றதும் தவறு. அதுபடியெல்லாம் கேட்கிறல்ல முஹியுத்தீனே, பாதி மௌலானா அவர்களே, பதவி அவர்களே, இப்படி நேரடியா சொல்லித்தானே செய்றாங்க, சொல்லி கேட்கறத பாக்குறோம். இது குஃபுர் சரி, சராகத்தான தெளிவான குஃபுர். இதுதான் ஷிர்க், இதுதான் நபிமார்கள் என்னது எதிர்க்க வந்த ஷிர்க் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் மிக தவறானது என்பதை புரிந்து, இந்த மூன்றும் தான் வசீலா என்ற பகுதியில் வரும், மற்ற எதுவுமே என்னது வராது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பகுதியை நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம் என்றால் இதான் அந்த நூட்களில் சொல்லப்படக்கூடிய சுருக்கம். இது நம்ம சரியாக புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் வசீலா என்ற பகுதியில் அக்கைதா என்ன செஞ்சிடும், எங்களுக்கு தெளிவாகிவிடும். வசீலா என்பது இறைவனிடத்தில் நெருங்குவதற்கு எண்ணங்களால் மட்டும் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. எங்களுக்கு செயல்பாடு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இந்த செயல்பாடுகள் தான் அந்த வசீலா என்ற குர்ஆன்ல என்ன செய்து சொல்லப்படுகிறது, சூரத்துல் மாஇதாலையும் அடுத்ததாக சூரத்துல் இஸ்ரா, சூரத்துல் இஸ்ராலையும் என்ன செய்து இது சொல்லப்படுகிறது. ஹதமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லா வகூலு கௌலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும். கேளு ஓ, அதாவது நான் வந்து கடைசி வகுப்பில் கலா கதறு சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் நாலு கட்டங்களின் ஊடாக கலா கதறை நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அது நாலு கட்டங்கள் நீங்கள் மனநம் விட்டுருப்பீங்க, சில வேலை அஞ்சு மனநம் விட்டு தான் இருப்பீங்க, சொல்லுங்க அந்த நாளையும். முதலாவது கலா கதறை நம்புதலாக இருந்தால் இந்த நாளும் அதில் வரணும் அப்படின்னு சொன்னோம். அதில் முதலாவது விஷயம் அலிமகள் ஒன்றை அறிந்தான், அப்படித்தானே, நான் அதை விட்டு போன தடவை வந்து அறிந்தேன் என்ற பகுதி நான் அதை விட்டுட்டு சொல்லிட்டேன், நிர்ணயித்தான் அப்படி என்று சொன்னேன், அது தவறு. ஆனால் சொல்ற நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸாக இருந்தது, நம்ம நிர்ணயித்தான்னு சொல்றோமே இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை வரணுமே சொல்லி ஒரு சுட்டி காட்டினாங்க. ஜஸாகுல்லாஹ் கைரா. என்னன்னு சொன்னால் அலிமஹு, முதலாவது விஷயம் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை அறிந்தான், இல்ம், அவன்ட இல்ம், சரியா, அதை நான் ஏற்படுத்தினான், எல்லாத்தையும் சேர்த்து தான் ஏற்படுத்தினான் பகுதி, அது எல்லாம் சேர்ந்துதான் கதிர் தக்தீர், அறிந்தான் பின்னர் எழுதினான், அதை கதிரில் எழுதினான். மூன்றாவது நாடினான், நான்காவது படைத்தான். அலிமஹு கதபஹு ஷாஅஹு ஹலகஹு, இந்த நாலு தான் கதிர். கதிர் என்றால் இந்த நாளையும் சேர்த்து நம்பணும். முதலாவது இறைவனுடைய இல்ம், முதல் விஷயம் எல்லா விஷயத்தையும் விட இறைவனுடைய இல்ம் என்ன செஞ்சிடும் முந்திரிக்கும். இரண்டாவது கதப, அதை எழுதுறாங்க, அப்பையும் கூட இறைவன்ட்ட மட்டும்தான் இருக்கும். இரண்டாவது ஷா, எப்ப அது நடக்கணும் அப்ப இறைவன் அதை என்ன செய்யறான், நாடுகிறான், நாட்டத்தை பின்னால் அதை என்ன செய்யறான், இறைவன் படைக்கிறான். இந்த நாளையும் ஒருத்தர் நம்பினாத்தான் கதிர் என்ற வார்த்தையை அவர் நம்புறார், இறைவன் அறிஞ்சு வச்சா, ஆனா அவன் ஏற்படுத்தல அப்படின்னு ஒருத்தர் நம்பினான், அவன் படைக்கல அவன் நாடல என்ன நம்பினார்னால அது கதிர் என்னது முரண். அறிந்தான், எழுதினான், நாடினான், படைத்தான். அலிமஹு கதபஹு ஷாஅஹு ஹலகஹு, இந்த நாளை நம்புதான் கதிர். நான் அதை ஆரம்பத்தில் ஏற்படுத்தினான் என்று சொல்லிட்டு அந்த அறிந்தான் என்ற பகுதியை நான் அதை சரியாக சொல்லலை, நாளும் சேர்ந்து தான் ஏற்படுத்தினான் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்.